أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم.
الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، ولا عدوان إلا على الظالمين. وأصلي وأسلم على أشرف الأنبياء والمرسلين، سيدنا محمد سيد الأولين والآخرين، وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، جنيتكم مالتكم ريا سغودرة سغودرك. السلام عليكم ورحمة الله وبركاته. نام تدراك إن دردت ريتوذر محمد صلى الله عليه وسلم அன்னவர்களின் வாழ்க்கை வரலாற்றிலிருந்து சில துளிகளை கற்றறிந்து வருகின்றோம். அந்த தொடரில் எங்களுடைய கடந்த அமர்வில் பத்ர் போர் குறித்து சில விடயங்களை நாங்கள் படித்தோம். அந்த போருக்கு காரணமாக அமைந்த சில விடயங்களையும், அந்த போருக்கான தயாரிப்பு சம்பந்தமான சில அம்சங்களையும் இந்த இடத்திலே நாங்கள் பார்த்தோம். நாம் ஏற்கனவே சொன்னதை போன்றே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடன் இருந்த அந்த தோழர்களும் ஒரு போரை சந்திக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பில் மதீனாவிலே இருந்து வெளியேறவில்லை. அபூ சுஃபியான் வழிநடத்தி வந்த அந்த வணிக கூட்டத்தை வழிமறித்து அவர்கள் சுமந்து செல்லும் அந்த வியாபார பொருட்களை அபகரித்து வர வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் மதீனாவிலே இருந்து நபி அவர்கள் வெளியேறினார்கள். ஆனால் நபி அவர்களுடைய அந்த வெளியேற்றத்தை பற்றிய தகவல் அபூ சுஃபியானுக்கு கிடைத்ததும் அவர் வழியை மாற்றி மக்கா பக்கமாக நகர்ந்து விட்ட செய்தி நபி அவர்களுக்கு கேள்விப்படுகின்றது. இப்பொழுது நபி அவர்கள் ஒரு சங்கடமான நிலைக்கு ஆளாகின்றார்கள். நாம் இந்த பயணத்தை திருப்பி மதீனாவை நோக்கி நாங்கள் வந்துவிடுவதா, அல்லது நாம் வெளியேறிய பயணத்தை பத்ரை நோக்கி அப்படியே தொடர்வதா என்ற ஒரு சங்கடமான நிலைக்கு நபியவர்கள் ஆளாகின்றார்கள். படையை மதீனா பக்கம் திருப்பிவிட்டால் நிச்சயமாக அந்த குறைஷி காவிர்கள் அவர்களுடைய வீரத்தையும் அவர்களுடைய பலத்தையும் மதீனாவை சுற்றியுள்ள புறங்களிலே காட்டிவிட்டு சென்று விடுவார்கள். அதே நேரத்தில் இஸ்லாமிய பிரச்சாரத்துக்கு அது மிகப்பெரும் ஒரு சவாலாக எதிர்காலத்திலே அமைந்துவிடும். அது மாத்திரமின்றி அவர்கள் மதீனாவை நோக்கி படையெடுக்க மாட்டார்கள் என்பதற்கான எந்த உத்தரவாதமும் கிடையாது. சமயத்தில் அவர்கள் பத்ரிலே இருந்து அப்படியே மதீனா பக்கமாக வந்து படையை மதீனா நகரத்துக்கு எடுத்து வருவதற்கும் உரிய சாத்தியக்கூறு இருக்கின்றது. இந்த அனைத்து விடயங்களையும் கருத்தில் கொண்ட நபியவர்கள் அவசரமாக தங்களுடைய மேல்மட்ட சஹாபாக்களை ஆலோசனைக்காக அழைக்கின்றார்கள். இதில் இருந்து நாங்கள் ஒரு விடயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும் சோர்களே. ஒரு மூமினுடைய விடயங்களை பொறுத்தவரையில் அவன் எந்த ஒரு அம்சத்தை செய்வதற்கு முற்பட்டாலும் தன்னுடன் இருக்கக்கூடிய நெருக்கமானவர்களுடன் ஆலோசனை செய்து கொள்வது, இது ஒரு மூமினுடைய சிறந்த பண்பாக இருக்கின்றது. குர்ஆனில் ஒரு அத்தியாயமே இருக்கின்றது, சூரத்து ஷூரா என்று சொல்லக்கூடிய ஒரு அத்தியாயம். ஷூரா என்று சொன்னால் ஆலோசனை. அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லுகின்றான், வஅம்ருஹும் ஷூரா பைனஹும், அந்த மூமின்களுடைய காரியங்கள் அனைத்தும் அவர்கள் தன்னிச்சையாக முடிவெடுத்து செய்யக்கூடிய விடயங்களாக இருக்க மாட்டாது. மாறாக ஒருவருக்கொருவர் ஆலோசனைகள் செய்து கருத்துக்களை பரிமாறிக்கொண்டே ஒரு சிறந்த முடிவின் மீதுதான் மூமின்களுடைய காரியங்கள் நடந்தேறும். அதைத் தொடர்ந்துதான் அவர்கள் ஒரு காரியத்தை முன்னெடுப்பார்கள் என்று அல்லாஹு தாலா அந்த அத்தியாயத்திலே மூமின்களுடைய காரியங்களை புகழ்ந்து கூறுகின்றான். அதே போன்று நபிக்கு அல்லாஹு தாலா கட்டளையிட்டிருக்கின்றான், ஒவ்வொரு காரியத்திலும் அந்த மூமின்களுடன் நீங்கள் ஆலோசனை செய்யுங்கள். இந்த அடிப்படையிலே நபி அவர்கள் ஆலோசனை குழுவை கூட்டுகின்றார்கள். எதற்காக என்று சொன்னால், நபி அவர்களுடைய அடிமனதிலே எண்ணம் இருக்கின்றது, நாங்கள் தொடர்ந்த அந்த பயணத்தை வெளியாகிய பயணத்தை நாங்கள் நிச்சயமாக தொடர வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு நவியரசில் இருந்தது. ஆனாலும் அவர்களுடன் இருக்கக்கூடிய அன்சாரிகள் இருக்கின்றார்கள், அவர்கள் தான் பெரும்பான்மையானவர்கள் படையிலே. 300 பேர்கள் பெரும்பான்மை அன்சாரிகள் நாங்கள் பார்த்தோம். அதே போன்று முஹாஜிர்கள் இருக்கின்றார்கள். இவர்கள் தான் விசேஷமாக அன்சாரிகள். இது ஒரு யுத்தமாக மாறிவிட்டது என்று சொன்னால் அந்த யுத்தத்துடைய விளைவுகள் எல்லாம் அதிலே பெரும்பான்மையான விளைவுகளை சந்திக்க வேண்டிய நிலை யாரை சாரும்? அன்சாரிகளைத்தான் சாரும். அதனால் அன்சாரிகளுடைய ஆலோசனையையும் எடுக்க வேண்டும், முஹாஜிர்களுடைய கருத்தையும் எடுக்க வேண்டும். அதாவது படையுடைய அவர்களுடைய மனோநிலையை சற்றே ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்ற அனைத்து விடயங்களையும் கருத்தில் கொண்டு நபி அவர்கள் உடனடியாக ஆலோசனை குழுவை கூட்டுகின்றார்கள். அந்த ஆலோசனை குழுவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்திலே விவரத்தை சொல்லுகின்றார்கள். நாங்கள் ஒரு யுத்தத்துக்காக வேண்டி வெளியேறவில்லை, ஆனால் நிலைமை இப்படியாக மாறிவிட்டது. மக்கத்து படை எங்களை நோக்கி படையெடுத்து பதிலை அண்மித்துக் கொண்டிருக்கின்றது. நாங்கள் இந்த சமயத்திலே நாங்கள் மதீனாவுக்கு திரும்பி சென்று விடுவதா, அல்லது அந்த படையை எதிர்ப்பதற்காக வேண்டி நாங்கள் பதிலை நோக்கி நகர்வதா என்ற ஒரு ஆலோசனையை நபியவர்கள் மேற்கொள்ளுகின்றார்கள். இந்த சமயத்திலே மக்களுடைய மனோநிலையை பற்றி குர்ஆன் பேசுகின்ற சோர்களே, சூரத்துல் அன்பாலிலே அல்லாஹு தாலா சொல்லுகின்றான், يُجَادِلُونَكَ فِي الْحَقِّ بَعْدَمَا تَبَيَّنَ كَأَنَّمَا يُسَاقُونَ إِلَى الْمَوْتِ وَهُمْ يَنْظُرُونَ. الله تعالى சொல்லுகின்றான், நபியே உங்களுடைய இல்லத்திலே இருந்து சத்தியத்தை கொண்டு அல்லாஹ் تعالى வெளியேற்றிய நேரத்திலே நீங்கள் உண்மையாகத்தான் ஒரு நல்ல நோக்கத்திலே வெளியேறினீர்கள். அந்த வெளியேறிய நேரத்திலே மதீனாவிலே இருந்த சிலர்கள் இதை வருத்தார்கள். நபி அவர்கள் ஏன் இப்படி வெளியேற வேண்டும் என்று அவர்களுடைய உள்ளத்திலே ஒரு வகையான ஒரு அதாவது எண்ணம் தோன்றியது. அதை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். மூமின்களிலே ஒரு கூட்டத்தினர்கள் இந்த வெளியேற்றத்தை வருத்தார்கள். அவர்களை ஏதோ மரணத்துக்காக இழுத்து செல்வதை போன்று, ஏதோ நீங்கள் வீம்புக்காக ஒரு மரணத்துக்கு அவர்களை இழுத்து வந்து விட்டீர்கள் போன்றே, மரணத்தை அவர்கள் பார்ப்பதை போன்றே அவர்களுக்கு தோன்றுகின்றது. இதனால் சத்தியம் அவர்களுக்கு தெளிவானதற்கு பின்னாலும் உங்களிடம் அவர்கள் வாதிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்றே அந்த மக்களுடைய மனோநிலையை பற்றி இந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா பேசுகின்றான். இப்பொழுது நபி அவர்கள் இந்த ஆலோசனை குழுவை கூட்டிய நேரத்திலே அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் எழுந்திருந்தே நபி அவர்களுடைய உள்ளத்துக்கு உறுதியை கொடுத்து அழகாக பேசிவிட்டு உட்காருகின்றார்கள். அடுத்தபடியாக மேல்மட்ட சஹாபாக்கள் உமர் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் எழும்புகின்றார்கள். அவர்களும் நல்லபடியாக பேசிவிட்டு உட்கார்ந்து விடுகின்றார்கள். அதைத் தொடர்ந்து மிக்தாத் இப்னு அம்ர், இவங்க எல்லாம் யாரு? முஹாஜிர்கள், மக்காவாசிகள். அப்ப மிக்தாத் இப்னு அம்ர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எழும்பி அழகாக பேசுகின்றார்கள். அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹுடைய தூதரே, அல்லாஹு தஆலா உங்களுக்கு என்ன உதிப்பை உங்களுடைய உள்ளத்திலே போட்டிருக்கின்றானோ இந்த விடயத்திலே, யுத்தம் மேற்கொள்வதாக இருந்தால் யுத்தம், அல்லது படையை திருப்பி மதீனாவுக்கு திரும்பி வருவதாக இருந்தால் அதுவும் பிரச்சனை இல்லை, உங்களுடைய உள்ளத்திலே அல்லாஹ் எந்த உதிப்பை போடுகின்றானோ அதன்படி நீங்கள் செயல்படுங்கள், நாங்கள் உங்களுக்கு முழுமையாக கட்டுப்பட தயாராக இருக்கின்றோம் என்ற மிகவும் உறுதியான ஒரு வாக்குமூலத்தை நபியவர்களுக்கு முன்னால் கொடுக்கின்றார்கள். அதே நேரத்தில் சொல்லுகின்றார்கள், சத்தியத்தை கொண்டு உங்களை அனுப்பிய அல்லாஹுவின் மீது சத்தியமாக அல்லாஹுடைய தூதரே, நாங்கள் பனு இஸ்ரவேலர்கள் அன்றே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னதை போன்றே, இத்ஹப், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான், ஃபத்ஹப் அன்ஸ வரப்புக ஃபகாதிலா இன்னஹா ஹுனா காஇதுன், மூசாவே நீங்களும் உங்களுடைய இறைவனும் சென்று அந்த மக்களுடன் நீங்கள் சண்டையிடுங்கள், நாங்கள் இங்கிருந்து யார் யுத்தத்திலே வெற்றி பெறுகின்றார்கள் என்பதை பார்த்திருக்கின்றோம் என்று யூதர்கள் அன்று சொன்னதை போன்றே நாங்கள் ஒருபொழுதுமே சொல்ல மாட்டோம், நாங்கள் சொல்லுவோம், இஸ்ஹப் அன்த வரப்புக ஃபகாதிலா இன்னனா மஅகும் இன்னா மஅகுமா முகாதிலூன், நீங்களும் அல்லாஹும் சென்று யுத்தத்திலே நீங்கள் ஈடுபடுங்கள் என்று சொன்னால் அல்லாஹுடைய உதவியுடன் நீங்கள் யுத்தத்துக்காக தயாராகுங்கள், நாங்களும் உங்களுடன் இணைந்து அந்த யுத்தத்திலே பங்கெடுப்போம். அல்லாஹுடைய தூதர்களே, அல்லாஹுவின் மீது சத்தியமாக நீங்கள் பரக்குல் ஹிமாத் என்று சொல்லக்கூடிய, அல்லது பெர்குல் ஹிமாத் என்று சொல்லக்கூடிய, அதாவது மக்காவுக்கும் யமனுக்கும் இடையிலே உள்ள ஒரு தூரப்பகுதி, இந்த இடத்துக்குத்தான் எங்களை இழுத்து சென்றாலும் அழைத்து சென்றாலும் நாங்கள் நிச்சயமாக வருவோம், அதிலே நாங்கள் பின்னடைவு காட்ட மாட்டோம் என்ற உறுதியான ஒரு வீர வார்த்தையை யார் பேசுகின்றார்கள்? மிக்தாத் இப்னு அஸ்வத் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் பேசுகின்றார்கள், நபி அவர்களுடைய உள்ளத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதலையும் மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தையும் இந்த வார்த்தை கொடுத்ததே. மாத்திரமின்றி அவர்களுக்காக வேண்டி துவா செய்தார்கள். ஆனால் நபி அவர்கள் யாரிடத்திலே இருந்து இப்படியான வார்த்தைகளை எதிர்பார்க்கின்றார்கள்? அன்சாரிகளிடத்திலே இருந்து. என்று சொன்னால் படையிலே அதாவது அதிகபட்சமானவர்கள் அன்சாரிகளாகத்தான் இருந்தார்கள். அதே நேரத்திலே அன்சாரிகளோட பைஅத்துல் அகபா என்று சொல்லக்கூடிய அகபாவுலே நபி அவர்கள் செய்து கொண்ட ஒப்பந்தத்திலே மதீனாவுக்கு வெளியே சென்று யுத்தம் செய்ய வேண்டும் என்ற நிபந்தனைகள் எல்லாம் அந்த ஒப்பந்தத்திலே இருக்கவில்லை. அதனால அவங்க மதீனாவுக்கு வெளியே சென்று நபியோட சண்டையிட வேண்டும், யுத்தத்தில் ஈடுபட வேண்டும் என்ற நிர்பந்தங்கள் எல்லாம் அவர்களுக்கு கிடையாது. அதனால் அவர்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை நபி அவர்கள் எதிர்பார்த்து நிற்கின்றார்கள். நபி அவர்கள் இந்த மூவர்களுடைய கூட்டையும் கேட்கின்றார்கள். அவங்க எல்லாம் முஹாஜிர்கள். ஆனால் நபி அவர்கள் யாரை எதிர்பார்க்கின்றார்கள்? அன்சாரிகளுடைய நிலைப்பாடு என்ன? ஏன் இவர்கள் பேசாமல் இருக்கின்றார்கள்? நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், அஷீரு அலைய, எனக்கு நீங்கள் ஆலோசனை சொல்லுங்கள். நபி அவங்க திரும்பவும் கேட்கின்றார்கள், எனக்கு நீங்கள் ஆலோசனை சொல்லுங்கள். அஷீரு அலைய ஐயுஹன்னாஸ், எனக்கு ஆலோசனை சொல்லுங்கள் என்று கேட்கின்றார்கள். அப்பொழுது இதை விளங்கிக் கொண்டார்கள் யாரே, அன்சாரிகளுடைய அன்சாரி சஹாபாக்கள் விளங்கிக் கொண்டார்கள், நபி அவர்கள் எங்களைத்தான் கருத்திலே கொள்ளுகின்றார்கள். உடனடியாக அன்சாரிகளுடைய குழுவுக்கு தலைவராக இருந்த சஅத் இப்னு முஆத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எழுந்து நின்று கேட்கின்றார்கள், வலக அன்னக துரீதுனா யா ரசூலல்லாஹ், நீங்க சூசகமாக எங்கள் தரப்பைத்தான் நீங்கள் விரும்புகின்ற போன்று இருக்கின்றதே அல்லாஹுடைய தூதரே என்று கேட்கின்றார்கள். நபி அவங்க சொன்னார்கள், ஆம் ஆம், உங்க அணியில இருந்து என்ன கருத்து என்பதைத்தான் நான் எதிர்பார்க்கின்றேன் என்று சொன்னார்கள். அப்பொழுது அந்த சஅத் இப்னு முஆத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எழும்பி மிகவும் அழகான ஒரு உரையை நிகழ்த்துகின்றார்கள். சொல்லுகின்றார்கள், அல்லாஹுடைய தூதரே, நாங்கள் உங்களை ஈமான் கொண்டிருக்கின்றோம், உங்களை உண்மைப்படுத்தி இருக்கின்றோம், நீங்கள் கொண்டு வந்த இந்த மார்க்கம் சத்தியம் என்று மனப்பூர்வமாக ஏற்றிருக்கின்றோம். அதேபோன்று நாங்கள் அதற்காக உங்களுக்கு எல்லா விதமான அறுதிமானங்களையும் முன்கூட்டியே நாங்கள் வழங்கியிருக்கின்றோம். அதேபோன்றே உங்களுக்கு முழுமையாக கட்டுப்படுவதாக நாங்கள் உங்களுக்கு வாக்கு மூலம் கொடுத்திருக்கின்றோம். ஃபம்தி யா ரசூலல்லாஹ் லிமா அராகல்லாஹ், அல்லாஹு தஆலா உங்களுக்கு எந்த உரிப்பை உங்களுடைய உள்ளத்திலே போட்டிருக்கின்றானோ அதன்படி நீங்கள் செயல்படுங்கள். அதற்காக நீங்கள் அந்த விடயத்திலே நீங்கள் விரும்பியவாறு செயல்படுங்கள். فَوَالَّذِي بَعَثَكَ بِالْحَقِّ لَوْ اسْتَعْرَضْتَ بِنَا هَذَا الْبَحْرَ فَخُضْتَهُ لَخُضْنَاهُ مَعَكَ. இப்படிப்பட்ட ஒரு வீரவார்த்தை, சத்தியத்தை கொண்டு உங்களை அனுப்பிய அல்லாஹ்வின் மீது ஆணையாக, இந்த கடலுக்குத்தான் எங்களை இழுத்து சென்றாலும் அந்த கடலிலே மூழ்கும்படி நுழையும்படி எங்களுக்கு கட்டளை பிறப்பித்தாலும் நாங்கள் எந்த பின்னடைவுமின்றி உங்களுடைய கட்டளைக்கு முழுமையாக நாங்கள் கட்டுப்படுவோம் என்ற வீர வார்த்தையை சொல்லுகின்றார்கள். எங்களிலே ஒருவரும் பின்வாங்கிவிட மாட்டார்கள், நிச்சயமாக உங்களுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு விடுவார்கள். அதே நேரத்தில் நாங்கள் எதிரியை சந்திப்பதை ஒருபொழுதும் வெறுப்பதில்லை, நாங்கள் யுத்தத்திலே தேர்ச்சி பெற்றவர்கள், எதிரியை சந்திப்பதிலே எந்த விதமான பின்னடைவும் எங்களுக்கு கிடையாது, நாங்கள் யுத்த கலங்களை சந்தித்து அதிலே பொறுமையாக இருந்து எதிரிகளை நாங்கள் சந்தித்திருக்கின்றோம், ஆகவே நீங்கள் உங்களுக்கு விரும்பியவாறு செயல்படுங்கள், அல்லாஹுடைய பரக்கத்தினால் நீங்கள் எங்களை எந்த இடத்துக்கு வேணுமான விட்டு செல்லுங்கள் என்று சொன்னார்கள். இன்னும் ஒரு அறிவிப்பிலே வருகின்றது, சஅத் இப்னு முஆத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்ன சொன்னார்கள், அல்லாஹுடைய தூதரே, நீங்கள் நினைக்க, அதாவது சில நேரத்திலே நீங்கள் நினைக்க தோன்றுகின்றதா இருக்கும் உங்களுக்கு, அதாவது உங்களுக்கு மதீனாவுக்கு உள்ளே இருந்து மாத்திரம்தான் நாங்கள் உதவி செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் எங்களுக்கு கிடையாது அல்லாஹுடைய தூதரே, மதீனாவுக்கு வெளியே நீங்கள் எந்த இடத்துக்கு சென்றாலும் உங்களுக்கு பக்கபலமாக இருந்து உங்களுடன் இருந்து நாங்கள் உதவி செய்வோம். அன்சாரிகளை தொட்டும் அவர்களுக்கு பதிலாக இதோ நான் குரல் கொடுக்கின்றேன், நீங்கள் விரும்பியவர்களை சேர்த்துக் கொள்ளுங்கள், நீங்கள் விரும்பியவர்களுடைய உறவை நீங்கள் தரித்துக் கொள்ளுங்கள், எங்களிடத்திலே இருந்து விரும்பியதை எடுத்துக் கொள்ளுங்கள், விரும்பியதை விட்டுவிடுங்கள், நீங்கள் எங்களிடத்திலே இருந்து எடுத்துக் கொண்டதே எங்களுக்காக விட்டதை விடவும் எங்களுக்கு மிகவும் விருப்பத்துக்குரியது. எவ்வளவு பெரிய இந்த வார்த்தை சகோதரர்களே, இதற்குத்தான் மார்க்கத்திலே அல் வலா உல் பரா என்று சொல்வது, நட்பு அந்த பிரியமும் வெறுப்பும் என்பது. எதற்காக வேண்டி நபி அவர்களை விரும்பினார்கள்? மார்க்கத்துக்காக, சத்தியத்தை கொண்டு வந்ததற்காக வேண்டி. அந்த நபியின் மூலமாக அல்லாஹு தஆலா அவர்களுக்கு நேர்வழி காட்டினான் என்பதற்காக வேண்டி அந்த நபிக்கு இப்படியான உறுதி வார்த்தைகளை அந்த அன்சாரி சஹாபாக்கள் கொடுத்து விடுகின்றார்கள். என்ன சொல்லுகின்றார்கள்? நீங்கள் விரும்பியதை எங்கள இருந்து எடுத்துக் கொள்ளுங்கள், விரும்பியதை எங்களுக்காக விட்டுவிடுங்கள். எதை நீங்கள் எங்களிடத்தில இருந்து எடுத்துக் கொண்டீர்களோ அது எங்களுக்கு விருப்பமானது, எங்களுக்காக விட்டதை விடும். அப்ப எதை வேண்டுமானால் நீங்க செய்யுங்க. இந்த விடயத்தில் எந்த முறையில் நீங்கள் செயல்பட்டாலும் நாங்கள் எதற்கும் தயாராக இருக்கின்றோம். ஆனால் மொத்தத்திலே இந்த சஹாபாக்கள் ஒரு யுத்தத்துக்காக வரவே இல்லை. யுத்தத்துக்காக வருவதாக இருந்தா பல ஏற்பாடுகள், அதற்கான சில ஏற்பாடுகள் இருக்கின்றது. அந்த ஏற்பாடுகள் குடும்பத்துடைய ஏற்பாடுகள், அவர்களுடைய தொழில் விவகாரங்கள். ஏன் யுத்தம் என்று சொன்னால் அவர்கள் மீண்டும் யுத்தத்தை முடித்து வீடு திரும்புவார்கள் என்பதற்கு எந்த விதமான உத்தரவாதமும் கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான நிலையில்தான் யுத்தம். ஆனால் அப்படியான ஒரு எதிர்பார்ப்பிலே மதீனாவுல இருந்து வெளியேறவில்லை. திடீரென அந்த வணிக கூட்டத்தை வழிமறிக்க வேண்டும் என்ற சிந்தனையில் வெளியேறியவர்கள் அவர்களுடைய பயணத்தின் திசை முழுமையாக மாறி ஒரு பெரிய எதிரணியை சந்திக்க வேண்டிய ஒரு நிர்பந்த நிலைக்கு இவர்கள் தள்ளப்படுகின்றார்கள். ஆகவே இப்படிப்பட்ட நிலையிலே நபி அவர்கள் அந்த அன்சாரிகளுடைய மனோநிலையையும் அந்த இடத்திலே சோதித்து பார்த்து விட்டார்கள். அவர்களும் உறுதியாக இருக்கின்றார்கள். இப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள்? அந்த சாதுடைய வார்த்தையை கேட்டு நபி அவர்களுக்கு மிகப்பெரிய பூரிப்பும் சந்தோஷமும் ஏற்பட்டது மாத்திரமின்றி நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், சீரு வஅபஷிரு ஃபின் அல்லாஹ் தஆலா கத் வஅதனி இஹத தாயிஃபதைன் வல்லாஹி லகன் அல்ஆன அன்ஸுரு இலா மசாரில் கௌம். அல்லாஹ் தஆலா இரண்டு நன்மைகளில் ஒன்றை எனக்கு வாக்களித்திருக்கின்றான். ஒன்றுக்கில் அந்த வியாபார கூட்டம் முழுமையாக எங்களுக்கு கிடைக்கும், அல்லது அந்த யுத்தத்திலே சந்தித்து எதிரிகளை நாங்கள் வெற்றி கொள்வோம். இந்த இரண்டில ஒன்றை அல்லாஹு தஆலா வாக்களித்திருக்கின்றான். இதோ அந்த கூட்டத்துடைய மிக முக்கியமான தலைவர்கள் அவர்கள் சாகும் இடங்கள், நாளை யுத்த களத்திலே அவர்கள் கொலை செய்யப்படும் இடங்கள் எனக்கு இதோ எனக்கு என்னுடைய பார்வைக்கு கண்ணுக்கு முன்னால் தென்படுவது போன்று இருக்கின்றது சொன்னார்கள். அப்ப அல்லாஹுடைய வாக்கிலே, அல்லாஹு தஆலாவுடைய வாக்குறுதியிலே எவ்வளவு பெரிய நம்பிக்கையுடன் அந்த நபியும் சஹாபாக்களும் இருந்திருக்கின்றார்கள். சொற்களே, அவர்களிடத்தில் இருந்த யுத்த ஏற்பாடுகள் படைப்பலத்தை பற்றி எந்த விதமான கரிசனையும் அவர்களிடத்தில் இருக்கவில்லை. ஏன்? சொற்பமானவர்கள் இருந்தது மொத்தத்தில் இரண்டே இரண்டு குதிரைகள் தான். மிக்தாது இப்னு அஸ்வதும் ஜுபைர் இப்னு அவ்வாம் இவங்க ரெண்டு பேர் தான் ரெண்டே ரெண்டு குதிரைகள். அப்ப 300 சஹாபாக்கள், 70 ஒட்டகங்கள், ஒரு சிறிய எளிமையான படை. ஆனால் அவர்கள் சுமந்திருந்த ஈமானிய பக்குவம் இருக்கின்றதே, அல்லாஹுவின் மீது வைத்திருந்த நம்பிக்கை இருக்கின்றதே, இந்த அவர்கள் உடன் இருந்த படை, அவர்களுடைய எதிரணி, இவைகள் அனைத்தை விடவும் மிகவுமே பலமானதாக உயர்ந்து காணப்பட்டது அவர்களுடைய உள்ளத்திலே. அதனால் தான் இந்த வீர வார்த்தைகளை அல்லாஹு தஆலா அவர்களுடைய உள்ளத்திலே இருந்து நாவின் மூலமாக வெளியேற்றினார். ஆகவே சோர்களே, இதற்குத்தான் உண்மையான இறை நம்பிக்கை என்பது. அல்லாஹு தஆலாவுடைய வாக்கிலே ஒரு மூமின் நம்பிக்கை வைக்க வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே ஒரு வாக்கை அளித்து விட்டான் என்று சொன்னால், அல்லாஹு தஆலா என்ன சொல்லுகின்றான்? அவன் வமன் அஸ்தகு மினல்லாஹி ஹதீஸா, வமன் அஸ்தகு மினல்லாஹி கீலா, வார்த்தையிலே பேச்சிலே உண்மை சொல்லக்கூடியவன் அல்லாஹுவை விட யார் இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் கேட்கின்றானே. அப்படி என்று சொன்னால், அல்லாஹ் வாக்களித்தான் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த வாக்கை நிறைவேற்றுவான். وَكَانَ حَقًّا عَلَيْنَا نَصْرُ الْمُؤْمِنِينَ, இறை நம்பிக்கையாளர்களுக்கு உதவி செய்வது எங்களின் மீது கட்டாயம் என்று சொல்லுகின்றான். ஆகவே அந்த உதவியை நாங்கள் எப்படி பார்க்க கூடாது? நாங்கள் உலக அடிப்படையிலே ஒரு விதமான முறையை வைத்திருக்கின்றோம், இப்படித்தான் அல்லாஹுடைய உதவி வர வேண்டும் என்று நாங்கள் சில கணிப்பீடுகளை வைத்திருக்கின்றோமே, அந்த கணிப்பீட்டிலே நாங்கள் நினைத்த விதத்திலே அல்லாஹுடைய உதவி வர வேண்டிய தேவையில்லை. அல்லாஹு தஆலா உதவி செய்வதற்கான பல முறைகளை கண்டெடுத்திருக்கின்றான். அல்லாஹு தஆலாவிடத்தில் இருக்கின்றது. அவனுடைய ஏற்பாட்டிலே மூமின்களுக்கு உதவி செய்வான் என்று சொன்னால், நாங்கள் வழி தோற்றமாக பார்க்கக்கூடிய நேரத்திலே சில யுத்தங்களிலே தோல்வி, மிகப்பெரிய இழப்புகள், மிகப்பெரிய உயிர் சேதங்கள் ஏற்படும். ஆனால் அல்லாஹு தஆலா அதனுடைய முடிவிலே பெரிய வெற்றி இருக்கின்றது. ஒரு சிறிய உதாரணத்தை பாருங்கள் சோர்களே. நபியும் அந்த சஹாபாக்களும் உம்ரா செய்வதற்காக வேண்டி, பின்னால் இந்த சம்பவம் விளக்கமாக வரும், உம்ரா செய்வதற்காக வேண்டி மக்காவை நோக்கி சென்றார்களே. சென்ற நேரத்திலே அவர்கள் ஹுதைபியா என்று சொல்லக்கூடிய இடத்திலே வழிமறிக்கப்படுகின்றார்கள். உங்களுக்கு இந்த வருடத்திலே மக்காவுக்குள்ளே நுழைய முடியாது என்று அந்த இடத்திலே யாருக்கு குறைசிகளுக்கும் நபிக்கும் இடையிலே ஒரு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படுகின்றது. ஹுதைபியா உடன்படிக்கை, ஹுதைபியா உடன்படிக்கை என்று அதுக்கு பேர். அந்த உடன்படிக்கை கைச்சாத்திடப்படுகின்றது. அதிலே இடப்பட்டிருந்த ஒவ்வொரு நிபந்தனைகளும் நபிக்கும் சஹாபாக்களுக்கும் சாதகமாகவும் குறைசி காவிர்களுக்கு பாதகமாகவும் குறைசி காவிர்களுக்கு சாதகமாகவும் தான் இருந்தது. காவிர்களுக்கு சாதகமாகவும் மூமின்களுக்கு பாதகமாகவும் தான் அந்த நிபந்தனைகள் எல்லாம் இருந்தது. அந்த எல்லா நிபந்தனைகளுக்கும் நபியவர்கள் உடன்பட்டே அங்கே கை காத்திட்டார்கள். சஹாபாக்களுடைய உள்ளத்தில் மிகப்பெரிய ஒரு வேதனை ஏற்பட்டது. உமர் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கின்றார்கள், அல்லாஹுடைய தூதரே, நாங்கள் சத்தியத்திலே இருக்கின்றோமா இல்லையா சொல்லுங்க. ஆம், நாங்கள் சத்தியத்தில் தான் இருக்கின்றோம். ஏன் உங்களுக்கு சந்தேகம் இருக்கின்றதா உமரே கேட்கின்றார்கள். அப்படி என்று சொன்னால், இந்த சத்திய மார்க்கத்தை நாங்கள் சுமந்திருக்கக்கூடிய நேரத்தில் ஏன் இந்த காவிர்களுக்கு முன்னால் நாங்கள் இழிவை சந்திக்க வேண்டும் என்றெல்லாம் கொஞ்சம் உரத்து பேசுறாங்க. ஏன் இவ்வளவுக்கு நீங்க வளைஞ்சு கொடுத்துட்டீங்களே என்று நபி அவர்களை கண்டிப்பதற்கல்ல ஒரு வேதனை. அட, இப்படி எல்லாம் இவங்க கண்டிஷன் போட்டு நபி இதுக்கெல்லாம் கைச்சாத்திட்டுறாங்களே என்ற ஒரு தாழ்வு சிக்கல் போன்று அவர்களுக்கு ஏற்பட்டது. இந்த சமயத்திலே நபியும் சஹாபாக்களும் அந்த ஹுதைபியாவில் இருந்து மக்காவுக்கு நுழையாமல் மதீனாவை நோக்கி திரும்புகின்றார்கள். திரும்பக்கூடிய நேரத்தில் தான் அல்லாஹ் குர்ஆனிய வசனத்தை இறக்குகின்றான், சூரத்துல் ஃபத்ஹ். இன்னா ஃபத்ஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா, உங்களுக்கு பகிரங்கமான வெற்றியை நாங்கள் கொடுத்து விட்டோம். இதுடா, இது வெற்றியா? இது மிகப்பெரிய ஒரு தோல்வி அல்லவா? அவர்கள் போன இலக்கை அவர்களால் அடைய முடியவில்லை. அவர்களுக்கு பாதகமாக போடப்பட்ட அந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படுகின்றது. மிகப்பெரிய ஒரு இழிவான நிலையிலே, ஒரு மனமெல்லாம் உடைந்த நிலையிலே மக்கா, அதாவது மக்காவை அண்மித்து விட்டு மக்காவுக்குள்ள போக முடியாம திரும்புறாங்களே. இப்ப அல்லாஹ் சொல்லுகின்றானே, இன்னா ஃபத்ஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா, உங்களுக்கு தெளிவான வெற்றி அல்லாஹு தஆலா நிச்சயமாகவே கொடுத்து விட்டான். அப்ப அல்லாஹ் எதை சொல்லுகின்றான், இன்று இது தோல்வி போன்றிருந்தாலும் இதனுடைய பின்னணியிலே மக்கா உங்களுடைய கைவசம் வர காத்திருக்கின்றது. இதை அல்லாஹு தஆலா சூசகமாக சொல்லுகின்றான். ஆகவே சில சமயங்களிலே வெற்றி என்று நினைக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹுடைய உதவி என்பது சகோதரர்களே, நாங்கள் எப்படி கணிப்பீடுகளை வைத்திருக்கின்றோமோ அந்த கணிப்பீட்டில் எங்களுடைய இந்த உலக விடயங்களை அடிப்படையாக வைத்தே அந்த முறையிலே அந்த வெற்றிகள் வர வேண்டிய தேவையில்லை. அல்லாஹ் வேறு விதமாக சில இழப்புகளுக்கு பின்னால் மிகப்பெரிய வெற்றிகளை வைத்திருப்பான், மிகப்பெரிய அதாவது சோதனைகளுக்கு பின்னால் மிகப்பெரிய வெற்றிகளை வைத்திருப்பான். இந்த அடிப்படையிலே அல்லாஹு தஆலா இந்த சமயத்திலே மிகப்பெரிய ஒரு வெற்றியை அல்லாஹு தஆலா வாக்களித்திருக்கின்றான். அப்ப நபியவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த காவிர்கள் நாளை யுத்த களத்திலே மரணிக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் எனக்கு காண்பிக்கப்படுகின்றது, இதோ நான் பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லுகின்றார்கள். சரி, இப்படியாக நபி அவர்கள் இந்த தோழர்களுடைய மனோநிலையை பரீட்சித்து பார்த்து அவர்களுடைய உறுதிமொழிகளை எடுத்ததற்கு பின்னால் நபி அவர்கள் அந்த தஃப்ரான் என்று சொல்லக்கூடிய இடத்தில் தான் இந்த சம்பவம் நடைபெறுகின்றது. அந்த இடத்திலே இருந்து நகர்கின்றார்கள். அசாஃபில் என்று சொல்லக்கூடிய அந்த கணவாய் பக்கமாக அந்த புதருடைய ரூட்டை சொல்லுகின்றார்கள். அந்த இடத்திலே சென்று அப்படி அங்கே இருந்து தப்பா என்று சொல்லக்கூடிய ஒரு ஊரு, இதை கடந்து அப்படியே பதிரை அண்மித்த ஒரு இடத்துக்கு வந்து இறங்கி விடுகின்றார்கள். பதிலுடைய அந்த களத்தை யுத்தம் நடந்த இடத்துக்கு அண்மித்த ஒரு இடத்திலே வந்து நபியவர்கள் இறங்குகின்றார்கள். இறங்கியதற்கு பின்னால் நபியவர்கள் என்ன செய்கின்றார்கள், இப்ப குறைசி காவிர்களுடைய படையும் பதிரை நோக்கி வந்திருக்கின்றது. அப்ப அந்த படையை கொஞ்சம் பார்த்து வரணும். அப்ப ஒரு ரோந்து போய் இவர்களுடைய நிலை என்ன, அந்த படையுடைய படை பலம் என்ன, அவர்களுடைய அவர்கள் வைத்திருக்கக்கூடிய ஆயுதங்கள் எப்படிப்பட்டது, நாளை யுத்தத்தில் இவர்களை சந்திக்கிறதா இருந்தால் நாம எப்படியான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி, அந்த படையை கொஞ்சம் பார்த்து வர்றதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா பாருங்க சகோதரர்களே, நபி அவர்களுக்கு வயது என்ன இந்த சந்தர்ப்பத்தில், அப்ப ஹிஜ்ரி 2 ஆம் ஆண்டு என்று சொல்லக்கூடிய நேரத்தில் நபி அவர்களுக்கு சுமாராக 53-54 வருடம். சுபஹானல்லாஹ், அந்த வயதிலே நபியும் அவருடைய அந்த குகை தோழர் என்று சொல்லப்படக்கூடிய அபூபக்கரம் இருவருமாக அப்படியே கொஞ்சம் அந்த பத்ரை அண்மித்த பகுதிகளிலே அப்படியே கொஞ்சம் சுற்றி வருகின்றார்கள். சுற்றி வரக்கூடிய நேரத்திலே இங்க யாரையாவது பார்க்கலாமா என்ற எதிர்பார்ப்பிலே சுற்றி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு வயோதிகரை காணுகின்றார். அந்த வயோதிகரிடத்தில் கேட்கின்றார், என யுத்தம் என்றால் சில தந்திர முறையிலே தான் நடந்து கொள்ள வேண்டும். கேட்கிறாங்க, உங்களுக்கு முகம்மதுடைய படையை பத்தி, இந்த குறைஷிகளுடைய படையை பத்தி ஏதாவது உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்குதான்னு கேட்கிறாங்க. அவர் சொல்றாரு, நீங்க யாருன்னு சொன்னா அந்த தகவல் உங்களுக்கு சொல்லுவேன், நீங்க முதல்ல யாருன்னு சொன்னால் அந்த தகவல் உங்களுக்கு சொல்லுவேன்னு சொல்றாங்க. அப்ப நபி அவங்க சொல்றாங்க, இல்ல நீங்க தகவலை சொன்னா நாங்க யாருன்னு சொல்லுவோம். அப்ப அவர் சொல்றாரு, எனக்கு சில தகவல் கிடைத்திருக்கின்றது, மக்காவுடைய படை இன்ன நாளிலே மக்காவுல இருந்து வெளியேறி இருக்கின்றது. அந்த தகவலை சொன்ன மனிதர் சரியாக அந்த தேதியை சொல்லி இருந்தால் இன்றைய தினத்திலே அந்த மக்கத்து படை ஒரு இடத்தை காட்டி சொல்றாரு, இந்த இடத்துக்கு வந்திருக்கும் அவருடைய கணிப்பு. அதே நேரத்தில் முகம்மதுடைய படை எஸ்ரிப் மதீனாவுல இருந்து இன்ன நாளிலே வெளியேறியதாக அந்த தகவல் எனக்கு கிடைத்தது. அந்த தகவல் சரியாக இருந்தால் அந்த முகம்மதுடைய பட இன்ன இடத்துல இருக்கும் ஒரு இடத்தை சுட்டி காட்டுறாரு. அப்ப நபி அவங்க சொல்றாங்க, இப்ப இவர் கேட்கிறாரு, நீங்க யாரு இப்ப சொல்லுங்க. அப்ப நபி அவங்க சொல்றாங்க, நாங்க ஒரு தண்ணீர் இடத்துல இருந்து வந்திருக்கிறோம், யுத்தம் என்று சொன்னா சில விடயங்களை தந்திரத்தை பயன்படுத்த முடியும், பொய் சொல்லவில்லை, தண்ணீருடைய இடத்துல இருந்து வந்திருக்கோம். அப்ப தண்ணீருடைய இடம் என்று சொல்றது அந்த காலத்துல ஈராக் அல்லது மதீனா, அதிகமாக தண்ணீர் கிடைத்த இடங்கள் அந்த காலத்துல. அப்ப இந்த வயோதிகளுடைய எண்ணத்துல மதீனாவுடைய சிந்தனை போகவில்லை. அவர் யோசிக்கிறாரு, அவர்களுடைய அன்மித்திருக்கின்றது என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டார்கள். அதே நேரத்தில் இன்னும் சில தகவல்களையும் அந்த படையை பற்றி இன்னும் சில முக்கியமான தகவல்களையும் எடுத்து வர வேண்டும் என்பதற்காக வேண்டி நபி அவர்கள் என்ன செய்கின்றார்கள், அன்றைய தினம் மாலை நேரத்திலே என்ன செய்கின்றார்கள், இன்னும் மூன்று சஹாபாக்களை, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஜுபைர் இப்னு அவ்வாம், அதே போன்று ஸஅத் இப்னு அபி வக்காஸ் போன்ற மூன்று முஹாஜிர் சஹாபாக்களையும் அனுப்பி விடுகின்றார்கள். பத்ரை அண்மித்திருக்கக்கூடிய ஒரு நீரூற்று இருந்தது, ஒரு கிணறு போன்ற இடம் இருந்தது. அந்த பக்கமாக என்ற படைகள் வந்திருந்தால் தண்ணீர் எடுப்பதற்காக வேண்டி அந்த இடங்களுக்கு, கிணறுகள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு வருவார்கள் என்பதற்காக வேண்டி அந்த தண்ணீர் கிடைக்கக்கூடிய இடத்துக்கு இந்த மூன்று தோழர்களை அனுப்பி வைக்கிறாங்க. இங்க போய் நீங்க ரோந்து போய் மக்கத்து படையை பத்தி ஏதாவது தகவல் இருக்குதா எடுத்துவாங்கன்னு சொல்லி. அப்ப இவர்கள் போன நேரத்திலே இரண்டு அடிமைகள் அங்கே நீர் அழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அப்ப உடனடியாகவே இவர்களுக்கு விளங்கிவிட்டது, இவங்க குறைசி காவிர்களுக்காக, எங்களுடைய எதிரணியினர்களுக்காக வேண்டித்தான் இவர்கள் நீர் இறைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று உடனடியாக அவர்கள் இருவர்களையும் பிடித்து கைது செய்து நபி அவர்களிடத்தில் எடுத்து வருகின்றார்கள். எடுத்து வந்த நேரத்திலே நபி அவர்கள் தொழுது கொண்டிருக்கின்றார்கள். அப்ப இவர்களிடத்தில் கேட்கிறாங்க, நீங்க யாரென்று கேட்கிறாங்க. யாரென்று கேட்ட நேரத்தில் இவங்க உண்மையை சொல்லிட்டாங்க. என்ன சொன்னாங்க, நாங்க அந்த குறைசி காவிர்களுடைய படைக்காக, அவர்களுக்காக தண்ணீர் இறைக்க வந்தவர்கள். அப்ப இவங்க நினைச்சாங்க, இது பொய் தான் சொல்றாங்கன்னு நினைச்சு அடிக்கிறாங்க. சஹாபாக்கள் சேர்ந்து இந்த ரெண்டு பேருக்கும் அடிக்கிறாங்க. அடிச்ச நேரத்தில் உண்மையாக நீ இந்த குறைசிகளுக்காக வேண்டி நீரெடுக்க வந்தவங்களா, அல்லது வந்து அபூ சுஃபியானுடைய அந்த வியாபார கூட்டத்தில் சேர்ந்தவர்களா நீங்க என்று கேட்டு அடிக்கிறாங்க. இவர்களுடைய எண்ணத்துல யுத்தம் இல்லாம எப்படியாவது இந்த வணிக கூட்டத்தை எடுத்து செல்லணும்ன்றதுதான் சஹாபாக்கள் பெரும்பாலானவர்களுடைய உள்ளத்துல இருந்தது. இப்ப இவர்களுடைய எதிர்பார்ப்பு இருக்குது, அபூ சுஃபியானுடைய வணிக கூட்டம் எங்களுக்கு மிஸ் ஆகல, கிடைக்கும் என்று ஒரு எதிர்பார்ப்புல இவரை போட்டு ரெண்டு பேரை போட்டு நல்லா அடிக்கிறாங்க. அடிச்ச நேரத்தில் இவங்க சொல்றாங்க, ஆம், நான் அபூ சுஃபியானுடைய வியாபார கூட்டத்தினர்களுக்கு நீரறைக்க வந்தவர்கள் தான் சொல்றாங்க. அந்த நேரத்தில் இவர்களை விட்டு விடுறாங்க. அப்ப நபி அவங்க தொழுகையை முடிச்சிட்டு கேட்கிறாங்க, கண்டிக்கிறாங்க, ஏப்பா அவர் உண்மை சொன்ன நேரத்தில் அவருக்கு அடிச்சேங்க, பொய் சொன்ன நேரத்தில் விட்டுட்டேங்க. அவர் முதல்ல உண்மையை தான் சொன்னாரு, அந்த நேரத்தில் போட்டு அவங்க அந்த ரெண்டு பேரும் அடிச்சேங்க. இப்ப வந்து பொய் சொன்ன நேரத்தில் அவங்க விட்டுட்டேங்க, இது நியாயம் இல்ல. அந்த இருவர்களையும் மீண்டும் அழைத்து வாருங்கள் என்று நபி அவர்கள் கூப்பிட்டு விளக்கம் கேட்கின்றார்கள். அவர்களை பத்தி கேட்கின்றார்கள், நீங்க குறைசிகளை பத்தி எனக்கு சொல்லுங்க. அப்ப அவங்க சொல்ற அந்த ரெண்டு பேர் சொல்றாங்க, இந்த மண் குவியலுக்கு பின்னால் என்று சொன்னால் அந்த உயர்ந்த மேட்டு நிலத்தில் இருக்கின்றார்கள். அல்லாஹ் குர்ஆனில் இதை சொல்லுகின்றார்கள், இது அன்தும் பில் உதுவத்தி துன்யா வஹும் பில் உதுவத்தில் குஸ்வா வர்ரக்பு அஸ்ஃபல மின்கும். அல்லாஹ் அந்த பத்ர் போர்க்களத்திலே இரண்டு படையினர்களும் இருந்த முறையை காட்டுகின்றான். நீங்கள் அந்த கணவாயுடைய பள்ளத்து பகுதியிலும் ஒஹும்பில் உதுவத்தில் குஸ்வா அவங்க மேட்டு பகுதியில இருந்தாங்க. சண்டை பிடிக்கிற லேசன் நினைச்சு எதிர்பார்த்து கொஞ்சம் உயர்ந்த பகுதியில் இருந்தாங்க. அப்ப இந்த மண்குவியலுக்கு பின்னால் உள்ள கொஞ்சம் உயர்ந்த பகுதியில யார் இருக்கிறாங்க? அந்த குறைசி படை இருக்கின்றது. அப்ப ரெண்டு பேருக்கு இடையில ஒரு மண்குவியல் தடையாக இருக்குது. அவர்கள் நேரடியா பார்க்க முடியாது இருக்கின்றார்கள். ரெண்டு சொல்லிவிட்டு சொல்லுகின்றார்கள் நபி அவங்க கேட்கிறாங்க, அப்ப அந்த படையினர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க? அப்ப இவங்க சொல்றாங்க, இந்த ரெண்டு பேர் சொல்றாங்க, தெரியாது, பெரிய ஒரு கூட்டம், பெரிய ஒரு படை வந்திருக்குது, நிறைய ஒட்டகங்கள், நிறைய குதிரைகள், நிறைய ஆயுதங்களோட ஒரு பெரிய படை இருக்கின்றது. அப்ப இத கணிக்கணுமே எவ்வளவு பேர் அந்த டார்கெட் பண்றதுக்கு நபி அவங்க கேட்கிறாங்க. அப்ப ஒரு நாளைக்கு சாப்பாட்டுக்காக எத்தனை ஒட்டகம் இருக்கிறாங்க? அப்ப இவங்க சொல்றாங்க, சில நாளைக்கு 9 இருக்கிறாங்க, சில நாளைக்கு 10 இருக்கிறாங்க. அப்ப நபி அவங்க கணக்கு பாக்குறாங்க, எழுத படிக்க தெரியாதவங்க தான், அல்லாஹு தஆலா வஹியோட செயல்படக்கூடிய நபி. அப்ப உடனடியா சொல்றாங்க, இவங்க இது 900 1000 இடைப்பட்ட படையினர், 900 1000 இடைப்பட்ட படையினர்கள். அப்ப 9 10 ஒட்டகம் இருக்கிறதாக இருந்தா சாப்பாட்டுக்காக இவர்கள் 1000 பேர்களை கொண்டு ஒரு பெரிய படை. அப்ப எங்களுடைய படையை விட 3 மடங்கு பெரிய படைதான் அந்த மக்கத்து படையாக இருக்கின்றது என்பதை சோழர்களுக்கு சொல்லிவிடுகின்றார்கள். அதுக்கு பின்னாடி கேட்கிறாங்க, குறைசிகள் முக்கியமானவர்கள் யாரெல்லாம் இருக்கிறாங்க படையில, பெரிய தலைகள் யாரெல்லாம் இருக்கிறாங்க? அப்ப இவங்க இந்த பிடிபட்ட இரண்டு அடிமைகளும் சொல்றாங்க, ஒவ்வொருத்தரா சொல்றாங்க, லேசானவர்கள் அல்ல, பத்ருக்கு இந்த அபூஜஹலுடைய மடத்தனத்துல வந்தவங்க வந்து சாதாரணமானவங்க இல்ல, குறைசிகள் இருந்து ஆக டப் லெவல்ல இருந்த மிக முக்கியஸ்தவர்கள் எல்லாம் வந்தாங்க, எல்லாரையும் பழி கொடுத்துட்டு போனாங்க. அதான் கடைசி ரிசல்ட். என்ன, முக்கிய தலைகள் எல்லாம் பழி போனதா இல்லையா? அந்த பத்ர் போர்க்களத்திலே பெரும்பாலானவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். சொல்றாங்க யார் தெரியுமா லேசானவங்கல்ல, பாருங்க லிஸ்ட, உத்பா உத்பத்துமுனு ரபியா பெரியார், ஷைபத்துமுனு ரபியா, அதே போன்றே அபுல் பக்தரி, அபுல் பக்தரி இப்னு ஹிஷாம், ஹக்கீம் இப்னு ஹிஷாம் பின்னால் இஸ்லாத்துக்கு வந்தவங்க, ஹக்கீம் இப்னு ஹிஷாம், நௌஃபல் இப்னு குவைலத், ஹாரிஸ் இப்னு ஆமிர், அதே போன்றே சுஐமத் இப்னு அதி, நதர் இப்னு ஹாரிஸ், ஜம்அத் இப்னு அஸ்வத், அபூ ஜஹல் இப்னு ஹிஷாம், உமையத் இப்னு கலப், இப்படியான ஒரு பெரிய லிஸ்டே சொல்லிட்டு போறாங்க. இன்னும் நிறைய பேர்கள், இவங்க எல்லாம் முக்கியஸ்தவர்கள், குறைஷி கோத்திரத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தலைகள் எல்லாம் வந்திருக்கிறாங்க. அப்ப நபி அவங்க சொல்றாங்க, ஹாதிஹி மக்கத்து கத் அல்கத் இலைக்கும் அஃலாத அக்பாதிஹா, இதோ மக்கா தன்னுடைய ஈரல் குலைகள் எல்லாம் அவங்களுக்கு கொண்டு வந்திருக்கு. ஃபில்தஸ் கவிதிஹின்னா ஒரு மனிதனுடைய பிள்ளைகளுக்கு அரபியில சொல்லுவாங்க, பலதாத்து அக்பாதிஹி, அவனுடைய ஈரல் குலை, எங்களுடைய ஈரல் குலைகள் தான் எங்களுடைய பிள்ளைகள். அப்ப நபி அவங்க சொல்றாங்க, இதோ மக்கா வந்து என்ன செஞ்சிருக்குது, அவர்களுடைய ஈரல் குலைகளை எல்லாம் அவங்களுக்கு கொண்டு வந்திருக்கு, உங்களுக்கு முன்னால கொண்டு வந்து போட்டிருக்குது, நாளை இவங்களைத்தான் நாங்க சந்திக்க போறோம், மிக முக்கியமானவர்கள் எல்லாம் எங்களை எதிர்த்து இந்த யுத்த களத்திலே சந்திப்பதற்காக வேண்டி வந்திருக்கின்றார்கள். இப்படியாக நபி அவர்கள் ஒரு சுகசோபனத்தையும் சொல்லிக்கொண்டு இருக்கக்கூடிய நேரத்திலே மாலை நேரமாகி இரவு நேரமாகின்றது. இப்பொழுது அல்லாஹு தஆலா குர்ஆன்ல இதை பற்றி சொல்லுகின்றான், ஒரு மலையை இறக்குகின்றான். குர்ஆன்ல இதை பற்றி அழகாக சொல்லுகின்றான், இந்த மலையுடைய நோக்கம் என்ன, பின்னால் வரும், அந்த மலையை எதற்காக இறக்கினான், அந்த மலையை இறக்கிய நோக்கத்தை அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், இஸ் யுஹஷீக்கும் நுஆஸ அமனத்தம் மின்ஹு வயுனஸ்ஸிலு அலைக்கும் மினஸ் ஸமாஇ மாஅன் லியுதஹிரக்கும் பிஹி வயுத்ஹிப அன்கும் ரிஜ்ஸஷ் ஷைத்தானி வலியர்பித அலா குலூபிக்கும் வயுத்பித பிஹி அல்அக்தாம். அல்லாஹ் சொல்லுகின்றான், உங்களுக்கு அல்லாஹு தஆலா ஒரு சிறு தூக்கத்தை உங்களுடைய உடம்பிலே போட்டான், உங்களுக்கு ஒரு சிறு தூக்கத்தை போட்டான். அந்த உறக்கத்துல சஹாபாக்கள் மிக அமைதியான உறக்கம், யுத்த களத்துல எதிரணியினர்கள் எங்களுக்கு மிக அண்மையிலே அங்கே தங்கியிருக்கின்றார்கள், யுத்தத்துக்கான பெரிய ஏற்பாடு இல்லாமல் வந்திருக்கின்றோம் என்றா இரவுல நிம்மதியா தூங்கலாமா, தூக்கம் வருமா? அல்லாஹ் சொல்லுகின்றான், அந்த உறக்கத்தை போட்டவன் நான், இது யுகஷீக்கும் அமனதன் அமனத்தம் மின்ஹு, அல்லாஹு தாலாவுடைய புறத்திலே இருந்த பாதுகாப்பாக உங்களுக்கு அந்த ஒரு சிறு தூக்கத்தை நாங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தினோம், வானத்திலே இருந்து அருள் மலையை உங்களை நோக்கி நாங்கள் பொழிய வைத்தோம், அதனால் உங்களுடைய உடம்பை அல்லாஹு தாலா சுத்தப்படுத்தி, சைத்தானுடைய தீய எண்ணங்களை உங்களுடைய உள்ளத்தில இருந்து அப்படியே களைந்தறிவதற்காக வேண்டிய என்ன, ஏற்கனவே சொன்னதை போன்றே இந்த யுத்தத்துல சிலர்களுக்கு ஒரு உடன்பாடு இல்லாத நிலையும், எதற்கு ஒரு யுத்தம் தேவைதானா இப்படியான சில சந்தேகங்களும் இருந்தது. ஏன் யுத்தம் என்றது லேசான காரியம் அல்ல. அப்ப இந்த எண்ணங்கள் எல்லாம் உங்களுடைய உள்ளத்துல இருந்து எடுத்து போட்டு உங்களுடைய உள்ளத்தை அல்லாஹு தஆலா பலப்படுத்தி, மாத்திரமின்றி அந்த மணல் அதாவது நிலமாக இருந்த அந்த இடத்திலே மலையை பொழிய பெய்ய வைத்த நேரத்தில் அது அப்படியே கொஞ்சம் கனமாகி விட்டது. யுத்தத்தில் தாக்கு பிடிப்பதாக இருந்தா தகதியாக இருந்தாலும் தாக்கு பிடிக்கலாது, மணல் நிலமாக இருந்தாலும் தாக்கு பிடிக்கலாது. அப்ப அந்த மலை அல்லாஹு தஆலா இரண்டு விதமாக ஏற்படுத்தினான். அந்த மேட்டு பகுதியில இருந்தவர்களுக்கு அது பெரிய அடமலையாக இருந்து அங்க தகதியும் ஒரு பெரிய ஒரு அவல நிலைக்கு அவர்கள் ஆளாகி விட்டார்கள். ஹோமிங்களுடைய அணி படையினர்கள் அங்கே கூடியிருந்த இடத்துக்கு அந்த மலையை வந்து ஒரு சூட்டலாக மாற்றினான். ஒரு மலை சூட்டல், கொஞ்சம் லேசான மலையாக அல்லாஹு தஆலா ஆக்கி அதனால் அவர்களுக்கு நிம்மதியான உறக்கத்தை ஏற்படுத்தி அந்த இடத்தை அந்த நிலத்தையும் அல்லாஹு தஆலா மணல் நிலத்தை கொஞ்சம் பலப்படுத்தி அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு சாந்தத்தை ஏற்படுத்தி இப்படியாக இந்த மலையிலே உள்ள ரகசியங்களை அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். அந்த மலைக்கு பின்னால் அன்றைய இரவாகின்றது. அவர்கள் என்ன செய்கின்றார்கள், தூங்குவதற்கு தயாராகின்றார்கள். அதற்கிடையிலே என்ன நடக்கின்றது, இந்த நபி அவர்கள் படையை எடுத்துக்கொண்டு வந்து குறிப்பிட்ட ஒரு இடத்துல வைக்க வேண்டுமா இல்லையா, அப்ப இதுக்காக வேண்டி நபி அவர்கள் என்ன செய்கின்றார்கள், அந்த படையை எடுத்துக்கொண்டு வந்து அப்படியே எங்கிருந்து வர்றாங்க, மதீனாவிலிருந்து வர்றாங்க. உதாரணமாக ஷாமுக்கும் மக்காவுக்கும் இடையில் உள்ள ரோடு நேராக இருக்குதுன்னு சொன்னா அதுல இருந்து பிரிந்து போகக்கூடிய பாதை தான் மதீனா வழி. மதீனா வழியாக வந்து இந்த ஷாம் மக்காவுடைய மெயின் ரோடு, அதுலதான் என்ன இருக்கின்றது, பத்ர் இருக்கின்றது. அப்ப பத்ரை நோக்கி நபி அவர்கள் திரும்பி பத்ர்ல இருக்கக்கூடிய முதலாவது நீரூற்று, அந்த நீரூற்றுடைய இடத்தை கண்டதும் நபி அவங்க யோசிக்கிறாங்க, இந்த இடத்துல படையை வச்சு கொண்டோம்னா எங்களுக்கு தண்ணீருக்கு வசதியாக இருக்கும், இந்த இடத்துல கூடாரத்தை அடிச்சு எங்களுடைய படையுடைய இடத்துல இந்த இடத்துல நாங்கள் தயார்படுத்தி கொண்டோம் என்று சொன்னா நல்லாக இருக்கும் என்று நபி அவர்கள் அவர்களுடைய சொந்த அபிப்பிராயப்படி அந்த இடத்திலே இறங்குகின்றார்கள். இப்பொழுது யுத்த தந்திர உபாயங்களை பற்றி ஆரம்ப அறிவு இருந்த ஹுபாப் இப்னுல் முன்சிர் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் வந்து கேட்கின்றார்கள், அல்லாஹுடைய தூதரே, நீங்கள் இப்பொழுது கூடாரம் விட போகக்கூடிய இந்த இடம் இருக்கின்றதே, இது ஒரு யுத்தத்துடைய தந்திரமாகவும் உங்களுடைய சொந்த ஆலோசனையுமா அல்லது அல்லாஹுடைய வகையின் மூலமாக இந்த இடத்தை தெரிவு செய்தீர்களா? என அல்லாஹுடைய வகையால தெரிவு செஞ்சீங்கன்னா இந்த இடத்தை விட்டு எங்களுக்கு நகர முடியாது, இதுதான் எங்களுக்கு உரிய இடமாக இருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் இது உங்களுடைய சொந்த கருத்தான்னு கேட்கிறாங்க பாருங்க. அப்பொழுது நபி அவங்க சொன்னாங்க, இல்லை இது என்னுடைய சொந்த கருத்து, இது பல் ஹுவ ரயு வல் ஹர்பு வல் மக்கீதா, இது என்னுடைய சொந்த கருத்து, ஒரு யுத்த தந்திரோபாயமாகத்தான் நான் இதை நினைக்கின்றேன். அப்பொழுது ஹுபாப் இப்னுல் முன்சிர் சொல்றாங்க, இல்லை அல்லாஹுடைய தூதரே, இது எங்களுக்கு தங்குவதற்கான இடம் அல்ல, நாங்க என்ன செய்யணும் என்று சொன்னால் இந்த ஒவ்வொரு நீரூற்றுகளையும் நாங்க தாண்டி தாண்டி செல்ல வேண்டும். பத்ர்ல இன்னும் நிறைய தண்ணி கிடைக்கக்கூடிய இடங்கள் இருக்குது, அந்த இடங்களை எல்லாம் தாண்டி எதிரணிக்கு மிக நெருக்கமாக போய்விடுவோம். போனால் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த கிணறுகளை எல்லாம் மூடிவிட்டால் எங்களுக்கு சொந்தமாக தண்ணீரை எங்களுக்கு ஆக்கிக்கொள்ளலாம். பாருங்க, இது ஒரு யுத்தத்தில் ஒரு தந்திரம். அப்ப அந்த காவிரிகளுக்கு தண்ணீர் கிடையாது, எங்களுக்கு மாத்திரம் தண்ணி, அந்த இடத்துல நாங்கள் ஒரு நீர் தொட்டி போன்று தயார்படுத்தி நீரையும் எங்களுக்கு சேமித்து வைத்துக் கொள்ளலாம் என்று ஒரு ஆலோசனை சொல்லுகின்றார்கள். நபி அவர்கள் அந்த ஆலோசனையை மிகவுமே சரியாக கண்டாங்க. ஏன், யுத்தத்தில் இவங்க அந்த காலத்தில் பாலைவனத்தில் டெசர்ட்ல யுத்தம் புரிவது என்பதும் சாதாரணமாக என்ன செய்யறது நம்ம நாடுகளில் யுத்தம் புரிவது என்பதுக்கல்ல நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றது. அதனால அந்த பாலைவனங்களில் யுத்தம் புரிந்து வந்தவர்கள், ஏன்னா அவங்களோட வாழ்க்கையில யுத்தங்களை நிறைய சந்திச்சிருக்கிறாங்க அரபிகள். அந்த அடிப்படையில் இந்த ஹுபாப் இப்னுல் முன்சிருடைய கருத்தை நபி அவர்கள் மிக சரியாக கண்டார்கள். அப்படியே படையை எடுத்துக்கொண்டு அந்த எதிரணிகள் கூடாரமிட்டிருந்த இடத்துக்கு மிக நெருக்கமாக சென்று அதற்கு பின்னால் உள்ள எல்லா கிணறுகளையும் மூடிவிட்டு அந்த இடத்திலே அந்த படையை அப்படியே இறக்கி விடுகின்றார்கள். இதுவும் ஒரு ஆலோசனைக்கு நபி அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்ததற்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. ஆகவே எங்களை விட குறைந்த ஒரு தரத்திலேதான் ஒரு மனிதர் ஒரு ஆலோசனை சொன்னாலும் அது ஒரு நல்ல ஒரு கருத்தாக இருந்தால் அங்கே பிரஸ்டிஜுக்கெல்லாம் இடம் கிடையாது. அல்லாஹுடைய தூதர் நான் ஒரு ஆலோசனை, நான் ஒரு கருத்து சொல்ல இவர் வந்து ஒரு கரு சொன்னா இதை எடுக்கிறதா அந்த பிரஸ்டீஜ் என்ன செய்யக்கூடாது வரக்கூடாது. இது யுத்தம், மக்களுடைய நலன், இது பொது நலனுக்காக வேண்டி நிச்சயமாக அந்த கருத்துக்கு நபி அவர்கள் முதல் உரிமை கொடுத்தார்கள். உடனடியாக அந்த ஆலோசனைப்படி அந்த படையை அப்படியே முன்னேற்றி சென்று நபி அவர்கள் என்ன செய்தார்கள், அந்த இடத்திலே அந்த கூடாரத்தை அந்த படையை இறக்குகின்றார்கள். இப்பொழுது இன்னும் ஒரு ஆலோசனை வருகின்றது, சதுபுன் முஆதுடைய ஒரு ஆலோசனை வருகின்றது. சதுபுன் முஆது லேசானவர் கிடையாது, அவர் மிக முக்கியமான ஒரு வீரர் மாத்திரம் இல்லாமல் ஒரு தலைவர், அவுஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய கோத்திரத்தினருக்கு தலைவராக இருந்தவங்க என்று சொன்னா சும்மா ஒருத்தர் தலைவராக்குறது இல்லையே, நல்ல கருத்து, ஆலோசனை, ஆளுமை, மக்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய, கட்டுப்படுத்தக்கூடிய அந்த சக்தி இதெல்லாம் இருந்த ஒருவர் தான் தலைவராக ஆகலாம். ஆகவே அதுவும் அரபியர்களுக்கு தலைவராக இருக்கிறார், காரியம் கிடையாது. அப்ப அப்படிப்பட்ட ஒருவர் தான் சதுபுன் முஆத். சதுபுன் முஆத் சொல்றாங்க, அல்லாஹுடைய தூதரே, இதோ நாங்கள் எங்களுடைய படை தங்குவதற்கான இடம் இதோ தெரிவு செய்யப்பட்டு விட்டது. ஆலோசனையின் அடிப்படையில் என்னிடத்தில் இன்னும் ஒரு ஆலோசனை இருக்கின்றது, இந்த தலைமை கூடத்துக்கான ஒரு கூடாரமும் இங்கே தயார் செய்யப்பட வேண்டும். என்ன சொன்னால், இந்த யுத்தத்தில பல தலைவர்கள் நபியவங்க நியமிச்சாங்க, ஏற்கனவே நாங்க பார்த்தோம். ஆனால் இதனுடைய பொதுவான தலைமைத்துவத்தை யார் தாங்கியிருந்தாங்க, அல்லாஹுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் யுத்தத்துடைய பொது தலைவராக இருந்தாங்க. இப்ப இந்த தலைமைத்துவத்துக்கு ஏதாவது பிரச்சனைகள் வந்துடக்கூடாது. இப்ப யுத்தம் என்று சொல்றது எப்படி வரலாம், சமயத்தில் வெற்றியும் கிடைக்கலாம், திசை மாறி தோல்வியும் கிடைக்கலாம். சமயத்திலே நாங்கள் இந்த யுத்தத்திலே நாளை தோல்வியை சந்திக்க ஏற்பட்டால் எங்களுடைய தலைமைத்துவம் பாதுகாக்கப்பட வேண்டும். முக்கியமான அம்சத்தவர்களே, இது மிக முக்கியமான ஒரு தந்திரோபாய் யுத்தத்திலே. என்னென்று சொன்னால், யுத்தத்தில் சாதாரண போராளிகள் இழப்பதும் ஒரு தலைவர் இழப்பது என்பதும் சாதாரணமானதல்ல. இன்றைக்கு நிறைய இந்த டெரரிஸ்ட் அணிகளாக இருக்கலாம், அதே போன்று நிறைய நாடுகளாக இருக்கலாம், அதுல பெரிய யுத்தங்கள், பெரிய புரட்சிகள் ஏற்படும். ஆனா புரட்சி தலைவர் அங்க சாஞ்சிட்டாரு, சரிஞ்சிட்டாரு சொன்னா அப்படி என்னவாகும்? இப்ப நம்ம நாடுகள் நடந்த நிகழ்வுகளை பார்க்கலாமா இல்லையா, பல வருடங்கள், பல தசாப்தங்கள் மேற்கொள்ளப்பட்ட யுத்தத்தில் தலைமைத்துவம் சரிந்தது, அப்படியே ஏனைய சிப்பாய்கள் எல்லாமே, அந்த போராளிகள் எல்லாமே அப்படியே ஆயுதத்தை கீழே போட வேண்டிய நிர்பந்த சூழ்நிலைகள் ஏற்படும். ஏன், அங்கே பிளவுகள் ஏற்படும், யார தலைவராக்கிறது, அப்படி நிறைய பிரச்சனைகள் வரும். அதனால தலைமைத்துவத்தை பாதுகாப்பது என்பது இருக்குதே, இது மிக முக்கியமான ஒரு அம்சம். இதை கருத்திலே கொள்ளுகின்றார்கள். நவீதவன் சொல்றாங்க, உங்களுக்காக ஒரு கூடாரம், ஒரு பாதுகாப்பான ஒரு கூடாரமும், அந்த கூடாரத்தை ரோந்து செய்து ரோந்துட்டு பாதுகாக்கக்கூடிய சில ஒட்டகங்களில் இருக்கக்கூடிய சில வீரர்களையும் அந்த இடத்துல வைத்து உங்களை நாங்கள் தனிமையாக பாதுகாப்பதற்கான ஒரு கூடாரம் தேவை. அந்த நேரத்திலே சமயத்திலே யுத்தத்துடைய திசை மாறிவிட்டது என்று சொன்னால் நீங்கள் உங்களுக்கு தேவையான ஒட்டகங்களை எல்லாம் அந்த இடத்துல தயார்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹுடைய தூதரே, அப்படியே உங்களுக்கு என்ன செய்து கொள்ளலாம், உங்களுடைய பயணத்தை மதீனாவை நோக்கி உங்களுக்கு எடுக்கலாம். மதீனாவுல எங்களை விடவும் உங்களை நேசிக்கக்கூடிய சிலர்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் வந்து இன்று எங்களுடன் வரவில்லை, என் யுத்தத்துக்காக நாங்கள் வரலே, ஒரு வியாபார கூட்டத்தை வழிமறிப்பதற்காக வந்தோம், நிச்சயமாக யுத்தத்துக்காக நாங்கள் தயாராகி வந்திருந்தால் உங்களோடு அவங்க எல்லாம் வழியாகி வந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட உங்களை எங்களை விட அதிகமாக நேசிக்கக்கூடிய சிலர்கள் மதீனாவில் இருக்கிறாங்க. அப்ப இதுல இருந்து ஒரு நுணுக்கம் விளங்குகிறவர்களே, இத அந்த சஹாபாக்களுடைய உள்ளத்தில இருந்த புரிந்துணர்வு என்ன, அடுத்த சகோதரனை பற்றி இருந்த நல்லெண்ணம் என்ன சவர்களே, அப்ப மதீனாவுல விட்டு வந்தவர்களை பத்தி என்ன சொல்றாங்க, எங்களை விடவும் அவர்கள் உங்களை நேசிக்கக்கூடியவர்கள். இதான் ஒரு மூமினுடைய உள்ளத்தில இருக்க வேண்டியவர்களே. மூமிங்களுடைய உள்ளத்திலே தப்பான அபிப்பிராயம் வருவது ஒரு பொழுதுமே இது தவிர்க்கப்பட வேண்டும். அப்ப சாதுவன் மாதிரி சொல்றாங்க, அல்லாஹுடைய தூதரே, மதீனாவில் இருக்கக்கூடிய அந்த தோழர்கள் இருக்கிறாங்களே, அவங்க எங்களை விட உங்களை நேசிக்கக்கூடியவர்கள், சமயத்தில் யுத்தத்துடைய திசை மாறிவிட்டதுன்னு சொன்னா நீங்க மதீனாவுக்கு போன உங்களை நிச்சயமாக பாதுகாப்பார்கள், எதிர்கால யுத்தங்களில் உங்களோட இருந்து அவர்கள் போர் செய்வார்கள், அதனால் உங்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு ஏற்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி கொஞ்சம் உயர்ந்த மேட்டு நிலத்திலே உங்களுக்கான ஒரு கூடாரத்தை நாங்கள் தயார்படுத்துவோம், அங்க இருந்து யுத்தத்தை வழி நடத்தலாம், அந்த கூடாரத்தில இருந்து நேரடியாக யுத்த களத்தை பார்ப்பது ஒன்று, யுத்தம் நடக்க நாளை யுத்தம் நடக்க போற இடத்தை நேரடியாக நபிக்கு கண்காணிப்பதற்கும் அங்க இருந்து சில கமாண்டுகளை உத்தரவுகளை நேரடியாக பிறப்பிப்பதற்கும் உரிய முறையிலே ஒரு கூடாரத்தை தயார் செய்து அந்த இடத்திலே ஒட்டகங்களை நபி அவர்களுடைய பயணத்துக்கான ஏற்பாடுகளையும் செய்து அந்த இடத்தை பாதுகாப்பதற்கான சில வீரர்களையும் சஹாபாக்களையும் அந்த இடத்திலே நியமித்தால் நல்லது என்று ஒரு ஆலோசனை சொல்றாங்க. இதையும் நபி அவர்கள் ஏற்றுக்கொள்றாங்க. நல்லா சிறந்த ஆலோசனையா இல்லையா? சிறந்தது ஒரு ஆலோசனை. அந்த ஆலோசனையை மேற்று நபி அவர்களுக்கு கொஞ்சம் அந்த யுத்தம் நடக்கக்கூடிய பதிரு போர்க்களத்தில் இருந்து கொஞ்சம் உயர்ந்த இடத்திலே நபி அவர்களுக்காக வேண்டி ஒரு கூடாரம் தயாரிக்கப்படுகின்றது. அந்த ஏற்பாட்டிலே ஒரு எளிமையான முறையிலே அந்த இடத்திலேதான் நபி அவர்கள் துவா செய்து கொண்டு சொல்லுது கொண்டு இருந்தார்கள். சரி, இப்படியாக இந்த ஏற்பாடு நடந்ததற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? அவர்களுடைய அந்த படையை பார்க்கின்றார்கள். அந்த இரவு இரவு நேரமாக கூடிய நேரத்தில் அவர்களுடைய படையை பார்க்கின்றார்கள். அந்த யுத்த களத்துடைய இடத்திலே நபி அவர்கள் நடமாடி சென்று ஒவ்வொரு இடத்தையும் அவர்களுடைய அம்பினால் குத்தி காட்டுகின்றார்கள். இந்த இடத்திலேதான் அபூஜஹல் நாளை கொலை செய்யப்பட போகின்றார். இந்த இடத்திலே உஸ்பா, இந்த இடத்திலே வலீத் இப்னு உஸ்பா, இந்த இடத்திலே ஷைபா, ஷைபத் இப்னு ரபியா என்று ஒவ்வொரு இடத்தையும் அம்பை குத்தி காட்டுகின்றார்கள். வஹியோட பேசக்கூடியவர்கள் அல்லவா? நாளை யுத்த காலத்தில் இவங்கள் கொலை செய்யப்பட போறவர்கள், இவங்க எல்லாமே கொலை செய்யப்பட போறவர்கள் என்று சொல்லி நபி அவர்கள் அந்த அம்பினால் காட்டுகின்றார்கள். அதற்கு பின்னால் நபி அவர்கள் சென்றே ஒரு மரத்தண்டுடைய இடத்துக்கு சென்றே அந்த இடத்திலே தொழுகைக்காக தயாராகி இரவுலே நீண்ட நேரம் தொழுகையிலே நபி அவர்கள் ஈடுபடுகின்றார்கள். மூமிங்களோ மிக நிம்மதியாக, ஏற்கனவே சொன்னதை போன்று அந்த வசனத்திலே மிக நிம்மதியான ஒரு தூக்கம், நாளை அல்லாஹ் எங்களுக்கு வாக்களித்திருக்கக்கூடிய உதவி நிச்சயமாக கிடைக்கும் என்ற நம்பிக்கையிலே நிம்மதியான ஒரு உறக்கத்திலே அவர்கள் ஈடுபட்டு விடுகின்றார்கள். இது எந்த நாளிலே? இது ஹிஜ்ரி இரண்டாவது ஆண்டு ரமலான் மாதத்துடைய 17வது நாள். நாளை 17வது நாள் என்று சொன்னா இன்றைக்கு 17வது நாள் இரவுலேதான் இந்த சம்பவம் ஏற்படுகின்றது. வெள்ளிக்கிழமை இரவு இரவுலேதான் இந்த நிலைமை ஏற்படுகின்றது. நாளை விடிந்தால் யுத்தத்துக்கான தயார் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அப்ப நபி அவங்க எப்பொழுது வெளியானார்கள்? பிறை 8 அல்லது பிறை 12 ரெண்டு அறிவிப்புகள் வந்திருக்கிறது. பிறை 8 அல்லது பிறை 12 மதீனாவுல இருந்து வெளியேறினார்கள். 17 பதிலை வந்தடைந்தார்கள், பதிலை வந்து அடைந்தார்கள். இந்த நேரத்திலே அடுத்த புறத்திலே மக்கத்தே படையிலே ஒரு பெரிய கிளர்ச்சியும் ஒரு பிளவும் ஏற்படுகிறது. இப்படியாக சஹாபாக்கள் ஒரு ஒற்றுமையான நிலையிலும் மிக உயர்ந்த ஒரு மனோநிலையிலும் அல்லாஹுடைய வாக்கின் மீது உறுதியான நம்பிக்கை வைத்த நிலையிலும் நிம்மதியான உறக்கத்திலே இவர்கள் ஈடுபட்டு நபி அவர்கள் பிரார்த்தனையிலும் தொழுகையிலும் ஈடுபட இது இவர்களுடைய ஈமானிய நிலை. ஆனால் அவர்களோ மிகப்பெரிய மமதையுடன், பெருமையுடன், மிகப்பெரிய அகங்காரத்துடன் வந்திருக்கக்கூடிய அந்த படையிலே ஒரு புலவும் ஒரு கிளர்ச்சியும் ஏற்படுகின்றது. என்ன சொன்னால், அன்றைய இரவை அவர்கள் கழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். கழித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே, காலையான நேரத்திலே அவர்கள் பதிரை நோக்கி வந்து அவர்கள் தங்கும் இடத்திலே அவர்கள் கூடாரமிட்டு அந்த இடத்திலே அவர்கள் தங்குகின்றார்கள். இந்த நேரத்திலே நபி அவர்களுடைய அந்த நீர் தொட்டி, அவர்கள் ஏற்கனவே தண்ணீருக்குரிய இடத்திலே தானே படையை இறக்கியிருக்கின்றார்கள், முஸ்லிம்களுடைய படை. அந்த நீர் தொட்டியை நோக்கி சிலர்கள் தண்ணீர் எடுக்க வருகின்றார்கள். அப்ப நபி அவர்களுடைய படை அந்த பக்கத்தில் இருக்கின்றது. இப்ப தண்ணி எடுக்க வர்றாங்க. இப்ப இந்த வரக்கூடிய நேரத்தில் இவர்களை சும்மா விட்டு பார்த்திருக்கலாமா? இப்ப நபி அவங்க சொன்னாங்க, விட்டுடுங்க, அவங்கள விட்டுடுங்க, தண்ணீர் எடுத்து விட்டு போகட்டும் சொல்றாங்க. அந்த இடத்தில் யாரெல்லாம் வந்து அந்த நீர் தொட்டியில தண்ணீர் குடிச்சாங்களோ நாளை யுத்த காலத்தில் அவங்க எல்லாமே கொலை செய்யப்பட்டவங்க தான். அந்த இடத்துல எல்லாமே கொலை செய்யப்பட்டவர்கள் தான். யாரை தவிர? ஹக்கீம் இப்னு ஹிஸாமை தவிர. ஏனைய அன்று அந்த இடத்திலே நீர் இறைச்சி கொண்டு போன எல்லா பேர்களும் கொலை செய்யப்பட்டார்கள் யுத்த காலத்திலே. ஹக்கீம் இப்னு ஹிஸாமை தவிர. ஹக்கீம் இப்னு ஹிஸாம் பாதுகாக்கப்பட்டு பின்னால் இஸ்லாத்துக்கு வந்தார்கள். அவர்கள் சத்தியம் செய்யக்கூடிய நேரத்திலே பிற்காலத்தில் என்ன சொல்வார்கள்? லா வல்லதி நஜ்ஜானி மின் யௌமி பத்ர், பத்ருடைய தினத்திலே கொலையுறுவதை விட்டும் பாதுகாத்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்வார்கள் பிற்காலத்தில். அப்ப அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். அவர்களை தவிர உள்ள அனைத்து பேர்களும் கொலை செய்யப்பட்டார்கள். இப்ப குறைசிகளுக்கு வந்து ஒரு மன நிம்மதி அவர்களுக்கு இருக்கின்றது. இப்ப யுத்தத்துடைய நிலைகளை பத்தி அவங்களோட படையில ஒரு திருப்தி இருக்கக்கூடிய நேரத்தில் உமைர் இப்னு வஹப் அல் ஜும்ஹி என்று சொல்லக்கூடியவரை அனுப்புறாங்க. முஸ்லிம்களுடைய படையை கொஞ்சம் அவதானிச்சுட்டு வாங்க, அவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க என்று பாத்துட்டு வாங்கன்னு சொன்ன நேரத்தில் அவர் போய் அந்த படையை வந்து மேலோட்டமா பாத்துட்டு சொல்றாரு. அவங்க ஒரு 300 பேரு சராசரியாக முன்னூறு பேர் இருப்பாங்க. இது கொஞ்சம் கூடலாம் கொஞ்சம் குறையலாம், 300 பேர் இருப்பாங்க. ஆனாலும் இவர்களுக்கு மறைவுல இருந்து யார் உதவி படைகள் இருக்கின்றதா அல்லது வெளியிருந்து உதவியாக படைகள் வருகின்றார்களா என்பது தெரியாது. அதையும் நான் கொஞ்சம் பார்த்து வர்றேன் சொல்லி பதிரை அண்மித்திருக்கக்கூடிய ஏனைய பகுதிகளுக்கு எல்லாம் ஒரு கொஞ்சம் ரோந்து போய் பார்த்துட்டு சொல்றாங்க. அப்படியான எந்த அறிகுறிகளும் கிடையாது. அப்ப இவங்க 300 பேர் தான். ஆனால் இவங்க இவர்களை பொறுத்தவரையில இவங்கள்ட்ட வாள்களை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. அவர் சொல்றார், ஒரு வார்த்தை சொல்லுகின்றார், யா மஅஷர குரைஷ் அல் பலாயா தஹ்மிலுல் மனாயா. குரைஷிகளே, சோதனைகள் மரணங்களை சுமந்து வந்திருப்பதை போன்று வழங்குகின்றது. நவாபிஹு யஸ்ரிப் தஹ்மிலுல் மௌத் அன்னாகிய. மதீனாவுல இருந்து வந்திருக்கக்கூடிய ஒட்டகங்கள் மரணங்களை தான் சுமந்து வந்திருப்பது போன்று இருக்கின்றது. ஒரு எலக்ட்ரான கொடுக்கிறார், பார்க்கிற நேரத்தில் உயிரை துச்சமாக வச்சு வந்திருக்கிறாங்க, இருக்கிறது வால் மட்டும் தான். அதனால அவங்கள ஒருத்தர் கொலையுறுவதற்கு முன்னால் உங்கள ஒருத்தரை கொலை செஞ்சிட்டு தான் கொலை சாகுவார், இது நிச்சயம். அதனால நீங்க எடுக்கிற முடிவை நல்லதா பார்த்துருக்கீங்க, யுத்தம் சேரதா இல்லையான்றத நிச்சயிக்கிறதுக்கு உங்களுக்கு இன்னும் அவகாசம் இருக்கின்றது என்று ஒரு போட போட்டார். யாரு? இந்த உமைர் இப்னு வஹப் என்று சொல்லக்கூடிய ஒரு போட்ட போட்டதும் படையில் ஒரு பெரிய பதட்ட நிலை வந்து விட்டது. யுத்தமா? இப்படி இருக்கிறாங்களா? நாங்களும் கொலை செய்யப்படுவோமா? அவங்களோட கணிப்புல இல்ல, கதையை முடிச்சிட்டு போறதாகத்தான் இவங்க வந்திருக்கிறாங்க. லேசாக யுத்தத்தை முடிச்சு வெற்றியோட போறதாகத்தான் இவர்களுடைய எதிர்பார்ப்பு. இப்ப இந்த மனிதர் சொன்ன செய்தி இவர்களுடைய உள்ளத்துல பெரிய ஒரு அச்சத்தை போட்டு அந்த படையில் ஒரு பெரிய புரட்சி நிலை ஏற்பட்டு விட்டது. அப்போ ஒரு எதிர்கருத்தும் அங்கே வந்து விட்டது, யுத்தமா இல்லையா என்று சொல்லக்கூடிய ஒரு கருத்தும் வந்து விட்டது. வந்த நேரத்திலே என்னவாகி விடுகின்றது, உடனடியாக அவர் என்ன செய்கின்றார், அவர் போய் உத்துபாவிடத்திலே பேசுகின்றார்கள். உத்துபாவிடத்திலே பேசுகின்றார்கள். உத்துபாவிடத்திலே அவன் சொல்லுகின்றார்கள், இந்த அபூஜஹல் மடத்தனமாக இந்த பெரிய படையை பலி கொடுப்பதற்காக வேண்டி வந்திருக்கான். நீ ஒரு நல்ல முடிவாக எடுத்து இந்த படையை திருப்பி எங்க மக்காவுக்கு திருப்பி செல்லலாமே என்று சொல்லி ஒரு கருத்து அங்கே பேசப்படுகின்றது. ஒரு கருத்து ஹக்கீம் இப்னு ஹிசாமின் மூலமாக முன்வைக்கப்படுகின்றது. ஹக்கீம் இப்னு ஹிசாமின் மூலமாக முன்வைக்கப்படுகின்றது. அப்ப அவர்கள் வந்து என்ன சொல்லுகின்றார்கள், நீ வந்து ஒரு தலைவராக இருக்கிறேன், அபுல் வலிதே உத்பாவுடைய புனை பேர் அபுல் வலி, நீ ஒரு தலைவராக இருக்கிறாய், உன்னுடைய பேச்சு எடுபடும் இந்த மக்களிடத்துல, உனக்கு பேச முடியாதா, இந்த மக்கள் அநியாயமாக பலி கொடுக்காம இவர்களை மக்காவுக்கு திருப்பி சென்று விடலாம் தானே என்று சொன்ன நேரத்திலே அவர் சொல்றான், அப்படி என்று சொன்னா என்னுடைய சகோதரன், என்னுடைய மிக நெருங்கிய உறவினர் தான் சகோதரன் தான் அம்ரு இப்னு ஹபரமி. ஏன் இந்த யுத்தத்துக்கான காரணத்தில நாங்க ஏற்கனவே சொன்னோம், நஹ்லா என்று சொல்லக்கூடிய யுத்தத்திலே அப்துல்லாஹி இப்னு ஜஹ்ஷுடைய தலைமைத்துவத்திலே வந்த படையினர்கள் அம்ரு இப்னு ஹபரமி என்று சொல்லக்கூடிய மக்கத்துக்காகவே கொலை செய்தார்கள். அப்ப இந்த கொலை பழியையும் தீர்க்க வேண்டும் என்ற நோக்கத்திலேதான் அபூ ஜஹல் படையை திரட்டி வந்திருக்கின்றான். அப்ப இவர் சொல்றாரு, அம்ரு இப்னு ஹபரமியுடைய இந்த கொலை குற்றத்தை நீ சுமந்துகொள். உத்துபாபா சொல்றாங்க, முஸ்லிம்கள் செஞ்ச தவறுதான், நீ இதை சுமந்து அதற்கான அந்த நஷ்டஈட்டை நீ கொடுத்து விட்டு இந்த மக்களுடைய உயிர்களையும் உடைமைகளையும் பாதுகாத்து மக்காவுக்கு இவர்களை எடுத்து திருப்பி சென்று விடலாமே என்ற ஆலோசனையை யாரு போடுறாரு, ஹக்கீம் இப்னு ஹிசாம் போடுகின்றார். அப்ப இவர் சொல்றாரு, ஹக்கீம் இப்னு ஹிசாம் சொல்றாரு, இந்த உத்துபா சொல்றாரு, இத வந்து என்னிடத்துல சொன்னது போன்றே நீ போய் யாரிடத்துல போய் பேசிப்பாரு, அபூ ஜஹலிடத்திலே போய் பேசிப்பாரு, அவர் தான் இந்த இடத்துல குழப்பம் போட்டுறவன், அவன் தான் இந்த இடத்துல குழப்பம் போட்டுறவன், அதனால அவனிடத்திலே போய் இதை பேசி பார்க்கலாம் தானே என்று சொன்ன நேரத்திலே உத்துபா என்ன செய்கின்றார், உடனடியாக மக்களுக்கு மத்தியில் அவர் ஒரு பிரசங்கத்தை பண்றாரு, யா மஅஷர குரைஷ் இன்னக்கும் வல்லாஹி மா தஸ்னஊன பி அன் தக்துலு முஹம்மதன் வ அஸ்ஹாபஹு ஷியா. நீங்க இந்த முகமதையும் அவர்களுடைய தோழர்களையும் கொலை செய்வதனால உங்களுக்கு என்ன நன்மை இருக்குது, என்ன நன்மை இருக்கின்றது? அப்படித்தான் நீங்க கொலை செஞ்சாலும் நாளை ஒருவருக்கொருவர் மூஞ்சை பார்த்துக் கொள்ள வேண்டும் அல்லவா? நீங்க கொலை செய்ய போவது யாரை, உங்களுடைய சாச்சாவுடைய பெரியப்பாவுடைய மகனை, உங்களுடைய மாமன் மகனை, உங்களுடைய உறவினர்களை தான் நீங்க கொண்டு கொள்ள போறீங்க. அப்ப எப்படி நாளைக்கு அந்த மக்களுடைய முகத்தை நீங்கள் பார்க்க போகின்றீர்கள் என்ற மாதிரி ஒரு பேச்சை போடுகின்றார். ஆகவே நீங்க யோசிச்சு அந்த முகம்மதையும் அந்த அரபிகளுக்கு பாரம் கொடுத்து விட்டு அவருடைய கூட்டத்தையும் அரபிகளுக்கு பாரம் கொடுத்து விட்டு நீங்க உங்களோட வேலையை பார்த்துட்டு மக்காவை நோக்கி திரும்பி விடலாமே என்ற ஒரு கருத்தை யாரு சொல்றாரு, உத்துபா சொல்லுகின்றார். அந்த நேரத்தில் அரபிகளோட சண்டையிட்டு முகமது பழி போனார்டா, உங்களுடைய நோக்கம் நிறைவேறிவிடும், நீங்க ஏன் இதில் போட்டு பிரச்சனை படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு கிளர்ச்சிகரமான ஒரு தகவல் அந்த இடத்துல ஒரு செய்தியை பரப்பி விடுகின்றார் உத்துபா. அதே நேரத்தில் யாரு ஹக்கீம் இப்னு ஹிஸாமும் அபூஜஹலத்தில் போறான். அபூஜஹல் யுத்தத்துக்காக அவருடைய கவசங்களை எல்லாம் தயார்படுத்தினான். அல்லாஹ் தான் இழுத்து வந்திருக்கிறான், மரணத்துக்காக சாவுக்காக இழுத்து வரப்பட்டவர்கள் இவர்கள். அப்ப அபூஜஹல் வந்து யுத்தம் காலையில யுத்தம் தயாராக போகின்றது, அதுக்காக வேண்டி அவனுடைய கவசங்கள் அப்படியே சரி செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் யார் வர்றாங்க, ஹக்கீம் இப்னு ஹிஸாம் சொல்றாரு, அபுல் ஹக்கம் அவனே அவர்களே, உத்துபா வந்து என்ன உங்களுக்கு அனுப்பியிருக்கிறார், இன்னின்ன தகவல்களை உங்களோட கொஞ்சம் பேசி பார்க்கும்படி அனுப்பியிருக்கிறார். கேட்டதும் உடனடியாக மிக ஆவேசத்தோட கோபத்தோட பாஞ்சி பேசுகின்றான். அவனுடைய தொடை நடுங்கி விட்டதா, இந்த முஸ்லிம்களுடைய படையை கண்டதும் வெக்கம் இல்லையா, கோலையனா இந்த உத்துபா இவ்வளவு பெரிய வீரனாக இருந்து கொண்டே கோலை வார்த்தை பேசுகின்றானா, நிச்சயமாக அல்லாஹ் அல்லாஹுடைய நம்பிக்கை இருக்குதா இல்லையா அவனிடத்துல, சிறுக்கு கலந்து அல்லாஹுடைய நம்பிக்கை இருந்தது, அல்லாஹ் எங்களுக்கும் முகமதுக்கும் இடையில் ஒரு தீர்ப்பை கொடுக்கும் வரைக்கும் இந்த இடத்திலே இருந்து நாங்கள் வெளியேற மாட்டோம், நிச்சயமாக யுத்தத்திலே முகமதை நாங்கள் சந்தித்துத்தான் ஆகுவோம் என்று வீர வார்த்தை பேசி அந்த ஹக்கீமுடைய பேச்சை அப்படியே தட்டி கழித்து விடுகின்றான். உத்துபா வந்து எதற்காக இந்த கூற்றை போடுகின்றார் சொன்னா, அவர் வந்து உண்மையாகவே இந்த யுத்தத்தில் இருந்து திருமணம் என்ற நினை கிடையாது, அவருடைய மகன் வந்து முஸ்லிம்களுடைய அணியில் இருக்கிறாங்க. யாரு, உத்துபாவுடைய மகன், ஏற்கனவே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் அபூ ஹுதைபா. உத்துபா உத்துபாவுடைய மகன் அபூ ஹுதைபா வந்து எதிரணியில இருக்கிறாங்க, யாருடைய, முஸ்லிம்களுடைய அணியில இருக்கிறாங்க. அதனால அவனுக்கு பயம், உத்துபாவுக்கு என்ன பயம் இருக்கின்றது, நாளை மகன் எங்களுடைய கையினால் கொலை கொண்டு விடுவானோ என்ற பயத்துக்காகத்தான் சூசகமாக ஒரு மறைமுகமான ஒரு தந்திரத்தை கண்டெடுத்திருக்கின்றார். ஆகவே இது எல்லாம் எடுபடாது, நிச்சயமாக நாளை யுத்தம் நடக்கும் என்று சொல்லிவிட்டு உடனடியாக அந்த அம்ருபுல் ஹதரம் இருக்கிறாரே, அவருடைய கொலை செய்யப்பட்டவர், அவருடைய பழிதீர்க்கதான் வந்திருக்கிறாங்க, அம்ருபுல் ஹதரமியுடைய சகோதரர் ஆமிருபுல் ஹதரமி அவனை தூண்டி விடுகின்றார். யாரே, அபூஜஹல், இதோ உன்னுடைய சகோதரனுடைய பழி தீர்க்க நாங்க வந்திருக்கிறோம், இந்த இடத்துல உத்துபா போட்டு குழப்பிட்டு இருக்கிறான், அதனால இது இன்னும் முத்திவிடக் கூடாது, உடனடியாக யுத்தத்துக்காக வேண்டி தயாராக வேண்டும் என்று சொன்ன நேரத்தில் ஆமிர் இப்னுல் ஹதரமி வந்து சத்தம் இடுகின்றார். அவருடைய பின்னாடை எல்லாம் கலைந்து விட்டு, வா அம்ரா வா அம்ரா, என்னுடைய சகோதரனுக்கு ஏற்பட்ட கை சேதமே, என்னுடைய சகோதரனுக்கு ஏற்பட்ட கை சேதமே, அவர் அநியாயமாக கொலை செய்த இந்த அநியாயக்காரர்கள், இந்த முஸ்லிம்கள் எங்களை அண்மித்திருக்கின்றார்கள், இவர்களை கைவிடலாமா என்று அந்த ஜாகிலியத்து கோஷங்களை எழுப்பிய நேரத்திலே அவர்களுடைய உள்ளத்திலே அந்த பெருமையும் அந்த பிரஸ்தியும் அந்த மமதையும் அப்படியே கொதிச்செலும்புகின்றது. அப்படியே படை மீண்டும் அபூஜஹலுடைய கண்ட்ரோலுக்கு வந்து விடுகின்றது. யுத்தத்துக்காக வேண்டி அவர்கள் முடிவெடுத்து விடுகின்றார்கள். இப்பொழுது அந்த இரண்டு படையினர்களும் ஒருவருக்கொருவர் நேராக பார்த்துக் கொண்டதையும் சந்தித்ததையும் அடுத்த அமர்வுகளை பார்ப்போம் சொல்களே. இப்படியாகத்தான் அல்லாஹு தாலா ஒரு ஏற்பாட்டை, ஒரு விடயத்தை அல்லாஹு தாலா நிச்சயித்து விட்டார் என்று சொன்னால் அதற்கான ஏற்பாடுகளை நிச்சயமாக அல்லாஹு தாலா செய்வான். குர்ஆனில் இதை அல்லாஹு தாலா தெளிவாக சொல்லுகின்றான். அல்லாஹு தாலா, வஇத் யஹிதுக்குமுல்லாஹு இஹ்தத் தாயிஃபதைனி அன்னஹா லகும் வதவத்துன அன்ன கைர தாதி ஷௌகதி தகூனு லகும், இந்த படை அல்லது அதாவது வியாபார கூட்டம் அல்லது இந்த எதிரணி யுத்தப்படை, இந்த இரண்டில ஒன்று உங்களுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் வாக்களித்திருக்கின்றான். உங்களுடைய எண்ணத்தில் என்ன எதிர்பார்ப்பு தெரியுமா, சண்டை இல்லாம எந்த இழப்பும் இல்லாம இந்த வணிக கூட்டத்தை பறிமுதல் செஞ்சு கொண்டு போக வேண்டும் என்று நீங்க நினைச்சீங்க. ஆனா அல்லாஹ் அதை விட ஒரு பெரிய எண்ணத்தை வச்சிருக்கிறான். சாகிறவனும் தெளிவாக சாகனும், வாழ்றவனும் தெளிவாக வாழணும். ரெண்டாவது என்ன, அவனுக்கும் இந்த சத்தியம் தெளிவாக கிடைத்து அதனால் தான் அவனுக்கும் அழிவு. அதை ஏற்காததன் காரணமாக சத்தியத்தை ஏற்று அதை தாங்கி நின்றவர்கள் உண்மையாக உறுதியாக இருந்து வாழ்வார்கள் இந்த யுத்தத்தின் முடிவிலை என்று அல்லாஹு தாலா நிறைய வசனங்களை சூரத்துல் அன்பாலுடைய ஆரம்பத்தில் இருந்து எடுத்து பார்த்தீர்கள் சொன்னா, சூரத்து ஆலை இம்ரான்லே அதே போன்று சூரத்து துஹான்லே இந்த அத்தியாயங்களை படித்து பார்த்தீர்கள் சொன்னால், பத்ருடைய யுத்தத்திலே அல்லாஹு தாலா இறக்கி வைத்த வசனங்கள் சொல்களை இன்ஷா அல்லாஹ் அடுத்த அமர்வுலே அந்த வசனங்களிலே ஒரு சில வசனங்களுக்கான விளக்கத்தை எங்களுக்கு பார்க்கலாம். அந்த சஹாபாக்களுடைய ஈமானிய நிலை, அவர்களுடைய மனோநிலை, அவர்கள் எந்த அளவு ஒரு உயர்ந்த மனோநிலையிலேயே காட்சி அளிக்கப்பட்டார்கள், அதே போன்றே அந்த மக்கத்து காவிர்கள் எந்த அளவு ஒரு சோர்வான ஒரு பின்னடைவான் நிலையிலே அவர்கள் பிளவுபட்ட ஒரு நிலையிலே இருந்தார்கள் என்பதையும், அல்லாஹு தஆலா யுத்தம் நடப்பதற்கு முன்னாலேயே இந்த யுத்தத்திலே உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைத்துவிடும் என்பதையும், அந்த அமரர்களை அல்லாஹு தஆலா இறக்கி வைத்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை அந்த சஹாபாக்களுக்கு ஒரே ஒரு பகல் பொழுதிலே வழங்கியதையும் மிக அருமையாக எடுத்து சொல்லக்கூடிய வசனங்கள் சூரத்துல் அன்பாலுடைய ஆரம்ப பகுதியிலே எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்திலே, ஆலை இம்ரானிலே படிக்கக்கூடிய நேரத்திலே எங்களுக்கு தெளிவாக விளங்குகின்ற சோர்களே. ஆகவே அல்லாஹு தஆலா ஏற்கனவே நாம் சொன்னதை போன்றே வக்கான ஹக்கன் அலைனா நஸ்ருல் முஃமினீன், மூமின்களுக்கு உதவி செய்வது அல்லாஹுக்கு அல்லாஹின் மீது கடமை. அன்று பத்ர் போர்க்களத்திலே உதவி செய்த அல்லாஹ் என்றும் நித்திய ஜீவனாக நிலைத்திருக்கக்கூடிய அல்லாஹ் எப்பொழுதுமே மூமின்களுக்கு உதவி செய்வான். ஆனால் அந்த உதவியை பெறுவதற்குரிய தகமை எங்களிடத்தில் இருக்கும் காலமெல்லாம், அந்த ஈமானிய பக்குவத்துடன் நாங்கள் வாழும் காலமெல்லாம், அந்த தவக்குளுடன் நாங்கள் இருக்கும் காலமெல்லாம், அல்லாஹுவை சார்ந்திருக்கும் காலமெல்லாம், நிச்சயமாக நாள் கடந்தாவது அந்த வெற்றி எங்களை வந்து அடையும் என்பதிலே உறுதியாக நாங்கள் இருக்க வேண்டும். இவைகள் தான் இப்படிப்பட்ட யுத்தங்களில் இருந்து நாங்கள் பெறக்கூடிய உயர்ந்த சிறந்த படிப்பினைகளாக இருக்கின்றது. ஆகவே இத்துடன் எங்களுடைய இன்றைய தலைப்பை நாங்கள் நிறைவு செய்வோம். வ ஆஹுர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.